வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே பூதம் ஷரஸ்ய மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாஹன் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனி பிரணதோஸ்மி நித்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.
மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகளம் பிரணமாமி மூர்த்னா. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசன் சரணார விந்தான் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதங்கள் சூடிய முடியும் கனநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராகம் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல் படிக்கால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்குடி ஆதி மூர்த்திக்கு அடிமை புகுவதுவே கண்ணினும் திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனின் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையில் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் தொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எஞ்ஞனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அடிபாடி மெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவார் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாது இதரதஸ்தாத்தேஷு விக்னஹ ஸ்வராஜு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயஹ தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதா வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன் மூலன் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்வா பரை ஈஸ்வர சத்யோ ஹிருத்ய வருத்யதேத்ர கிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹ் தத்க்ஷணாத் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா அம்ருத த்ரவ சம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் பிரவரஜந்தம் அனுபேத அபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமான தோஸ்மி யஸ்வானு பாவம் அகில ஸ்ருதி சாரம் ஏகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேது ராமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ 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 ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் எப்பொழுதுமே நம்மளை பற்றி சிந்தனை பண்ணிண்டே இருக்கார். பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு தெய்வ சிந்தனை அப்படின்றது இல்லை, ஆனா தெய்வம் நம்மளை மறக்கிறதே இல்லை. அதுதான் தெய்வத்தினுடைய ஒரு பெரிய பலம். ஒரு லெவலுக்கு மேல யாரையும் நம்மளால கண்டினியூஸா யோசிக்க முடியாது. யாரையுமே, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், வேண்டப்பட்டவர்களா இருக்கட்டும், நம்மளையே ரொம்ப நேரம் நினைக்க முடியாது. ரொம்ப நேரம் உங்களே நினைச்சிட்டு இருக்கோம்ல, தலைவலிக்க ஆரம்பிச்சு. பல சந்தர்ப்பங்களை டென்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா நம்மளை பத்தி நம்ம நினைக்கிறோம் பாருங்கோ. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் சொல்றதை யாருமே கேட்கறது இல்லை. சந்தோஷப்படுங்க, ரொம்ப சந்தோஷம். யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையா, புரிஞ்சுக்கிறதுக்கு கிருஷ்ணன் இருக்கான். நீங்க சொல்றத யாருமே கேட்கலையா, கேட்கறதுக்கு கிருஷ்ணன் இருக்கான். உங்க வார்த்தைக்கு விலையே இல்லையா, கிருஷ்ணனோட பேசுறதுக்கு டைம் கிடைச்சு கொடுத்து உங்க வார்த்தைக்கு விலை இருந்துச்சுக்கணும். பேசிட்டே இருப்பு வைத்திய மாதிரி லொட 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 லொடம். சில பேரை பார்த்தா ஐயோ இவ பேச ஆரம்பிச்சுட்டா கஷ்டமாச்சே, ஏதோ எங்க நல்ல நேரம் ரெண்டு மணி நேரம் சத்சங்கத்தை யாரும் எப்படாப்பா முடிப்பான்னு நினைக்கிறது இல்ல. அந்த சமயத்தெல்லாம் விடாம பேசிட்டு இருந்தோம். நான் போட்டு ரொம்ப மாதிரி அறுத்து தள்ளுறாள், எப்படிதான் இப்படி பேசிட்டு இருக்காளோ அப்படின்ற, பேசிட்டே இருக்காளே அப்படின்ட்டு. நம்ம பேச யாரும் நம்ம பேச்ச யாரும் ரசிக்கல வச்சுக்கோங்களேன், தானா தெய்வத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சுடு. நம்மளை யாரும் மதிக்கல வச்சுக்கோங்களேன், தானாகவே தெய்வத்துக்கிட்ட போக ஆரம்பிச்சுடு. இதுதான் பிரசக்தி. தெய்வம் நம்மளை சிந்தனை பண்ணிட்டே இருக்கு, பகவான் விடாம நம்மளை யோசனை பண்ணிட்டே இருக்கான். எப்படி எந்த வேலை பண்ணாலும் அம்மா வந்து தன்னுடைய கை குழந்தை நினைச்சுட்டே நடப்பாளோ அது போல. நதி வீட்டை ராத்திரி படுத்துட்டு இருக்கோம், திடீர்னு தலகாணிக்கே இப்படி எடுக்கிறோம், ஒரு பாம்பு குட்டி இருக்கு வச்சுக்கோங்க, பாம்பெல்லாம் ரொம்ப பெருசு, ஒரு பள்ளி இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு கரப்பாம்பூச்சியா இருக்கட்டும், ராத்திரி அந்த இடத்த தூக்கம் வராது, திரும்பி படுக்கும் போதெல்லாம் இதான் இருக்கா அதான இருக்கா அப்படின்னு தோணும் மனசு. இன்னைக்கு ராத்திரி தலகாணி திரும்பி பார்க்காது பாம்பெல்லாம் இருக்காது. இது எப்படின்னா மருந்து சாப்பிடும்போது குறைஞ்சு நிற்காதுன்னு சொல்ற மாதிரி, சும்மா விட்டா கூட மறந்து போயிடுது. அப்ப எப்படி அவரோட சிந்தனை இருக்கு இல்லையா, அது போல பகவான் நம்மளை நினைச்சுட்டே இருக்கான் எப்பொழுதுமே. நம்மளை நினைக்கிறதுக்குன்னு ஒரு ஹதயம் விட்டலன் இருக்கான் இல்லையா, விடாம இடுப்புல கைய வச்சு நின்று இருக்கான் அப்படின்னா நமக்காக தான் நின்று இருக்கான். அவனுக்கு என்ன தலையெழுத்தா, இப்ப டிராபிக் கான்ஸ்டபிள் ரோட்ல நிக்கிறா தலையெழுத்து, சம்பாத்தியம் பொழப்பு வேற வழி இல்ல, நின்றுதான் ஆகணும். இந்த மெட்ராஸ்ல பிஜிபி கோல்டன் பீச் ஒண்ணு உண்டு, அதுல ஒரு மனுஷன் உண்டு சிரிக்காமலே நிப்பான். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையானதுல இருந்து இன்னி வரைக்கும் அதே மாதிரி அதே மனுஷன் இல்ல அந்த இது, அட்லீஸ்ட் சிரிக்கிற மனுஷன் வச்சாலும் நம்மளா நாலு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவோம். அவன் பழப்பு பாவம் சிரிக்கவே மாட்டான், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அவன் சிரிக்காம இருக்கிறது அவன் சம்பளம், அதான் அவன் தலையெழுத்து. பாண்டரங்க நிக்கிற தலையெழுத்தா ஆசையில கருணையில நம்ம மேல அக்கறை கொண்டு பகவான் நிக்கிறான். பகவான் ஏன் நம்மளையே நினைச்சிட்டு இருக்கணும், நமக்கு நிறைய பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கறான். நம்ம வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமா இருக்கு, இந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள், இந்த பொறுப்புகள்லாம் நம்ம ஒழுங்கா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு அந்த அக்கறை பலம் நம்பிக்கை ஆசை இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இல்லாட்டி நம்ம எல்லாம் பொறுப்பா இருக்கவே மாட்டோம், யாருக்கும் பொறுப்பே பிடிக்காது, நிஜமா சொல்றேன், யாருக்காவது பொறுப்பு பிடிக்கும் சொல்லுங்க, சத்தியமா இல்லை. எல்லாம் நிறைய பேர் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்தாலே கோவம் வரும் ஸ்திரீகளுக்கு, எல்லாரும் வீட்டில இருந்து தொலைவா அப்படின்னு, ஐயன் ஒண்ணு சொல்லுவான், பொண்ணு ஒண்ணு சொல்லுவா, வீட்டுக்கார ஒண்ணு சொல்லுவா, இதுங்களோட மாறி எப்படா பாத்தீங்க, ஸ்திரீகளுக்கு என்னைக்கிட்டா லீவுன்னா திங்கக்கிழமை தான் லீவு, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே டென்ஷன். நிறைய ஸ்திரீகள் பார்த்திருக்கேன் அந்த ஏப்ரல் மேல முகமே பாவமா இருக்கு, எனக்கு வாங்க லீவ் விட்டுறாள், ஐயோ நாளையிலேருந்து லீவு, ஒரு மாசத்துக்கு இம்ச, ஒரு மாசம் என் குழந்தை என் கூட இருக்க போறான்னு சந்தோஷப்பட்ட அம்மா அப்பாக்கள் ரொம்ப துர்லபம். அதுக்குதான் முன்னாடியே சம்மர் கேம்ப் கிளாஸ் எங்க எல்லாம் பார்த்து வச்சுருவோம், ரெண்டு மணி நேரமா நிம்மதியா இருக்கலாம், இந்தியாவுக்கு வந்து தள்ளு டிராயிங் கிளாஸ்ல எதுலயோ கொண்டு போடு, எதுக்கு நான் குழந்தை மேல அக்கறேன்றது ரெண்டாவது விஷயம், நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தான். அப்ப எவ்வளவு கஷ்டம் பாத்துக்கோங்க, ஆனா பகவான் நம்மள நினைச்சுட்டே இருக்கான், மறக்கிறதே கிடையாது, அவன் நினைச்சுட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில நம்முடைய பிராரப்த கர்ம பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலு நம்ம வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சம்பவங்கள்ல நம்ம வாழ்க்கையை திரட்டி போட்டுறது, அந்த சம்பவங்கள்லாம் திரும்பி நம்ம மேல வர முடியுமா நமக்கே தெரியல, ஆனா ஏதோ ஒரு பலம், ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு உத்வேகம், ஏதோ ஒரு உற்சாகம் நம்மளை மேல கொண்டு வரது. அது எங்கேயிருந்து வருதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வம் நம்மளை நினைச்சுண்டு நமக்கு அந்த பலத்தை நம்பிக்கைய உத்வேகத்தை கொடுக்கறதுனால நம்மால முடியும். எத்தனை சந்தர்ப்பங்கள் வாழ்க்கை போதும்னு நினைச்சிருக்கோம், அப்படி போதும் நினைச்ச சமயத்துல ஏதோ ஒண்ணு நம்ம மனசுக்குள்ளே இல்ல, உன்னால முடியும், நீ போராடு, உன்னால ஜெயிக்க முடியும், இது ஒண்ணும் இல்லை, இதுவும் கடந்து போகும்னு உள்ளேந்து ஒரு சமாதானம், வெளியிலேந்து ஒரு பத்து பேர் சொல்றதுனால சமாதானம் இல்ல, உள்ளேந்து தெய்வம் கொடுக்கிற பலம் நம்பிக்கை. இப்ப தெய்வம் தான் ஒவ்வொருத்தர் நம்ம கரெக்டா எந்த சமயத்துக்கு எந்த விதமான சமாதானம் வேணுமோ அது கிடைக்கிறது, ஒண்ணும் ஒன்னும் உள்ளேந்து கிடைக்கிறது இல்லாட்டி வெளியிலேந்து யாரா நமக்கு சொல்லுவார்கள், கவலைப்படாது, தைரியமா இரு, நம்பிக்கையோட இரு. அப்ப தெய்வம் நம்மளை நினைச்சுண்டு யார் மூலமாகவாது நமக்கு ஒரு நல்லதை சொல்றோம், அப்ப தெய்வம் நம்மளை நினைச்சுண்டு. இது போதுமே வாழ்க்கையை வாழறதுக்கு, வேற என்ன வேணும், பணம் காசு வேணுமா, பெரிய படிப்படிவு வேணுமா, சுத்தி வர ஒரு பத்து மனுஷா வேணுமா, நம்மளை பார்த்து ஐயோ பாவம் நீ கஷ்டப்படுறியேன்னு சொல்றவாருனா அவ பக்கத்தே சேர்க்காதீங்க, எனக்கு அந்த மாதிரி யாராச்சும் நீ தயவுசெய்து எழுந்து போயிடுவோம் அப்படின்னு. இந்த உச்சு கொட்டுறவாதான் நம்மளை கெடுக்கிறது, அது முக்கியமா அம்மாக்கள், ஐயோ பாவம் என் குழந்தை சாப்பிடவே இல்லை, என்ன ஒரு நூறு நாள் உண்ணாவிரதமா இருந்துருக்கு, ஒன்னும் கிடையாது, ஏன் ஃப்ரெண்டு வீட்டை சாப்பிட்டு வந்திருக்கோம், ஒழுங்காக சாப்பிட்டுருக்காரு, அவ்வளவுதான், இல்லாட்டி தனக்கு வேண்டியது வாங்கறதுக்காக ஸ்ட்ரைக் பண்றதுக்காக இதுதான் விடுங்கோ, தானா காஞ்சா வந்து தின்னுவா, அவ்வளவுதான், பயிர் காஞ்சா தானா வந்து தானே ஆகணும், அவ்வளவுதான். பகவான் இருக்கான், பகவான் நினைச்சு இருக்கான், அவன் நம்மளை நினைச்சு 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 எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன நினைச்சுட்டு என் தெய்வம் இருக்கு, இதை நினைச்சுட்டு வாழலான, வேற யார் நினைச்சா என்ன, வேற யார் மறந்தான், வேற யார் கொண்டாடினான், வேற யார் தள்ளி வச்சா நமக்கு என்ன, தெய்வம் இருக்கு. அதனாலதானே துருவன் ஜெயிச்சான் 5 வயசு. துருவன் காட்டுக்கு தனியா போயிட்டானு, ஒரு அசட்டு தைரியமா கூட இருக்கலாம், இது கூட பேசினான் சிஷ்யன். 5 வயசு பிள்ளைக்கு எங்கேயும் அவ்வளவு தைரியம் வந்தது காட்டுக்கு போகிறதுக்கு, காட்டுல சிங்கம் இருக்குமே, புலி இருக்குமே, அம்மா மம்மம் கொடுப்பாள், அங்க போனா யார் தண்ணி கொடுப்பா, ஏதோ ஒரு அசட்டு தைரியத்துல போயிடுது வச்சுக்கோங்களேன். ஆனால் அசட்டு தைரியத்துக்கு பகவான் பலம் கொடுத்து காப்பாத்திட்டான் இல்லையா? அசட்டு தைரியமா இருந்தாலும் அசட்டு நம்பிக்கையா இருந்தாலும் தெய்வத்து மேல வச்சா வீண் போகாது. அசட்டு நம்பிக்கையாவே இருக்கட்டும், திருப்பதில போய் மொட்டை அடிச்சுக்கிறேன் வேண்டிக்கிறோம், சாமிக்கு இந்த முடி வச்சு என்ன பண்ண போற, அவருக்கு என்ன தலை எழுத்தாங்க திருப்பதி பெருமாளுக்கு, நம்ம தலைமுடியை வாங்கிட்டு என்ன பண்ண முடியும், அவர்களை யோசனை பண்ணி பாருங்க பாவம். நம்ம தலைமுடி நம்ம தலையும் கீழே வந்து நமக்கே தொடர்றதுக்கு அறிவிப்பா இருக்கு, இப்படி எடுத்து அப்படி ஓடுறோம், எங்க பார்த்தாலும் முடியுன்றோம். அந்த முடிய திருப்பதி பெருமாள் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அவரால் சொல்லுங்க. தெய்வம் வாங்கிக்கிறது எதுக்குடா அப்படின்னா, இவ்வளவு ஆசையோட கொடுக்கறானே, தலைமுடிய கொடுக்கறேன் நம்ம பிரார்த்திச்சுட்டா நான் பண்ணுவேன் அவன் நம்பறானே, தெய்வம் அதை பாக்குறது கட்டாயம் வளர போறது நம்பிக்கைதான் அவன் கொடுத்துட்டு இருக்கான். சில பேர் கொஞ்சம் அறவழிக்கா இருக்கலாம் வேண்டிப்பா, மொட்டை அடிச்சுக்கிறேன், இதை வேண்டிக்கவே வேண்டாம், வரலாம் ஏற்கனவே அறவழிக்கதானே, ஒண்ணுமே இல்லை, பாதிக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் பிரார்த்தனைனா பகவான் அதை கூட ரசிக்கிறான், ரசிக்கிறான் பகவான் எல்லாத்தையுமே ரசிக்கிறான், நம்மள எல்லா விஷயத்திலையும் ரசிக்கிற ஒரே ஒருத்தன் பகவான் மட்டும்தான். இந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி, அந்த குழந்தைய எப்படி ரசிக்கிறது அந்த காகம், ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைய அம்மா எவ்வளவு ரசிக்கிறா, பல்லு எடுப்பா இருக்கு கடுப்பா இருக்கு, அந்த குழந்தைய அம்மா மன்மதா அப்படின்னு நமக்கு சந்தேகம், மன்மத நிஜமாவே இப்படிதான் இருப்பான், நமக்கு பார்த்து அறிவுறுத்த அந்த அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை அழகுதான், அந்த பெண் அழகுதான். இந்த கல்யாணம் ஆயிட்டு பெண்ணு புகுந்த வீட்டு போய் வந்துட்டானா, என் பொண்ணு இழைச்சி போயிட்டா, கருத்து போயிட்டா, முடி கொட்டி போயிடுச்சு, என்னமோ ரதிதேவி நினப்பு, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அப்படி ஒரு மாதிரிதான் இருக்கு. ஆனா அம்மாவுக்கு அவள் ரதிதேவி, அப்படி சுந்தரி பேர் சுந்தரியா இருக்கும், சுந்தரத்துக்கும் அவளுக்கு சம்பந்தமே இருக்காது, பேர்ல அமக்களமா இருக்கும். அப்ப அம்மாவுடைய அந்த பாவம் என் குழந்தை, அப்ப இந்த ஜென்மாவில தன் கர்ப்பத்துல ஒரு 10 மாசம் இருந்தது அப்படின்றதுக்கு அம்மாவுக்கு இவ்வளவு தூரம் அது மேல வாஞ்சா இருக்கும்னா, ஜென்ம ஜென்மாந்திரமா பிரளயத்துல தன் கர்ப்பத்துல வச்சிருக்க பகவானுக்கு நம்ம மேல எவ்வளவு வாஞ்சா இருக்கு. நம்மள எல்லா விஷயத்தையும் ரசிக்கிறது பகவான் மட்டும்தான். நம்ம திரிச்சா ரசிக்கிறான், நம்ம நடந்தா ரசிக்கிறான், நம்ம தூங்கறத ரசிக்கிறான், நம்ம பேசுறத ரசிக்கிறான், நம்ம கேட்கறத ரசிக்கிறான், அசந்து போறான். நம்ம சின்ன குழந்தைகள்லாம் பேரன் பேசினா தாத்தா பாட்டிக்கு உனக்கு அறிவே இல்லை தாத்தா, உனக்கு ஒண்ணு தெரியல போ தாத்தான்னு, பாட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம், என் பேரன் என்ன பார்த்து உனக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்லிட்டான், மொபைல் போனை கொடுத்தா கட கட கடன்னு ஓடுறான், எவ்வளவு ரசிக்கிறோம், எத்தனை ரசிக்கிறோம். அது போல பகவான் ரசிக்கிறோம், நம்மளுடைய அச்சுப்பிச்சைத்தனங்கள் அசட்டுத்தனங்கள் கூட ரசிக்கிறான் பகவான். அப்ப இவ்வளவு பெரிய ரசிகன் நம்மளை ரசிக்கும் போது அவனுக்காக வாழணும் அவ்வளவுதான், அவனுக்கு அவன் ஒருத்தருக்காக வாழ்ந்தா போதும். அவன் நினைச்சானா ஒரு கணத்து உலகமே இல்லை, அத்தனை பேருமே இல்லை. அப்ப இங்க இருக்கிறவாளுக்காக நம்ம ஏன் வாழணும், அவசியமே இல்லையே. நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய பகவானுக்காக வாழும், இதை சொல்றதுதான் பாகவதம், நீ உன் வாழ்க்கையை பகவானுக்காக வாழ், அவ்வளவுதான். மற்றவாளா நடுல வந்தவர்கள் தானே எல்லாருமே, ஸ்ட்ரேஞ்சர் வழிப்போக்கர்கள் தான், அம்மாவுக்கு குழந்தை வழிப்போக்கர்கள் தானே, கர்ப்பத்துக்கு முன்னாடி கர்ப்பத்துல வரதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம், கணவன் 25 வருஷம் நம்ம கல்யாணம் ஆகும் எங்க இருந்தாலுமே தெரியல, கல்யாணம் என் கணவன் என் மனைவி ரதிதேவி, அதுக்கு முன்னாடி என்னமோ கதை தான், எல்லாரும் வழிப்போக்கர்கள் தான், ஒரு காலத்துல சேர்ந்துட்டோம், ஏதோ மரியாதைக்காக ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான், வெள்ள காட்டிக்கிறது வெள்ள சொல்லிக்கிறது இல்லை அவ்வளவுதானே. எல்லாருமே வழிப்போக்கர்கள், நீங்க எல்லாருமே வழிப்போக்கர்கள்னு பார்த்துட்டே வச்சுக்கோங்களேன், 99% டென்ஷன் வந்து உடனே 4 கணவர்கிட்ட போய் நீங்க வழிப்போக்கன் தான், உங்க வழியை பார்த்து நீங்க போங்க, எங்க வழியை பார்த்து நான் போவேன்னா உங்க வீட்டுக்காரர் எங்கிட்ட வந்து உங்க வழியை பார்த்து நீங்க ஊருக்கு போங்க சொல்லிடுவாரு. இவர்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம இடத்துல வந்தவர்கள், அவர்களோட ஆனந்தமாக அதுக்கு சொல்லவர் அவளோட சண்டை போட்டு என்ன புரிஞ்சிக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டு அவசியமே இல்லை. சரி இன்னும் புரிஞ்சுக்கிட்டமே, சில பேர் சர்டிபிகேட் மாதிரி கொஞ்சம் பொறுமையா தான் புரிஞ்சுப்பா, விட்டுதான் பார்ப்போமே. டிவி சீரியலுக்கெல்லாம் பொறுமையா உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, 7:30 சீரியல்னா 7:30 எப்படி உட்காந்துட்டு இதோ வந்துடுறேன் டிவி சீரியல் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரேன், அதனோட ஒரு அப்டேட் பண்ணலாம் வேற போடுவோம் நாலு அப்படியானு பார்த்துட்டு அது எப்பயாவது ஒழுங்கா பார்க்கலாம் யூடியூப்ல வேற பார்த்துட்டு அதெல்லாம் வேற நடக்கிறது நேரத்தில். அப்ப ஒரு சின்ன டிவி சீரியலுக்காக அவன் போடுற சமயத்துல அவன் போடுற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பொறுத்துண்டு அந்த அரை மணி நேரம் உங்களால ஒதுக்க முடியும்னா உங்க கணவர் உங்க மனைவி உங்க குழந்தைகள் உங்க வாழ்க்கை உங்க குடும்பத்துக்காக ஏன் பொறுமையா இருக்க முடியாது? டிவிக்காரன் ஒரு டைமுக்கு சினிமா போடுறான்னா அவன் சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி போடுறான், அந்த சௌகரியத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கதா இல்லையா, 2 மணி நேரம் படத்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு 3.5 மணி நேரம் ஆக்குறான் ஜெயமேனு உட்காந்துப்பான். அப்ப ஒரு முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒரு டிவி காரனோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா நம்ம குடும்பத்திற்கு வாழ்க்கையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் வழிபோக்கர்கள் எதுக்கு சொன்னா சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் ஒழுங்கா நடத்தலேன்னு மனசுல பாரம் ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்போட வாழ்ந்துட்டு போகணும், பகவானுக்காக வாழணும், பாகவதம் அதை சொல்றது. அதனாலதான் சுனீதினால ஜெயிக்க முடிஞ்சு, அவள் புலம்பவே இல்லை யார்கிட்டையும், துருவனை யார்கிட்டையும் அவள் குழம்பவும் சம்பதிக்கல. அது ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்மளே என்ன பண்ணுவோம் குழந்தை கீழே வந்து அது ஒரு வாட்டி விழுந்து அடிபட்டு வலிக்கிறது, நம்ம வரவாட்டினா குழந்தை பாவம் கீழே விழுந்து வலிச்சு அது பார்ப்போம், ஓ அப்ப கீழே விழுந்து வலிச்சா அம்மாவுக்கு இரக்கம் உண்டாகிறது ரைட்டு. அப்ப ஆரம்பிக்கும் ஏமாத்துறதுக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா அது கத்துக்கும். அப்புறம் நம்ம சொல்லி தரவே வேண்டாம், என்ன அழகா மாஸ்டர் பிளான் பண்றது குழந்தைகள். அப்ப அந்த புலம்புறதுனாலயோ அழறதுனாலயோ பிரயோஜனம் இல்லை, தெய்வத்துக்கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும், தெய்வத்துக்காக வாழணும். அப்படி வாழ்ந்துட்டோம்னா தெய்வம் நம்மள கரை சேர்த்துடும், எப்படியாவது கரை சேர்த்துடும். பாண்டுரங்கன் நல்ல ஓடக்காரன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நிச்சயமா கரை கொண்டு சேர்த்துருவான். எப்படியும் நாமே கப்பலை விட்டு குதிச்சாலும் கொண்டு கரை சேர்த்துருவான், சந்தேகமே வேண்டாம். அப்படி ஒருத்தர் தான் ஜடபரதர், ஆச்சரியமானவர், பெரிய ராஜா, நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர், நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். நம்ம சனாதனமான இந்து தர்மம் ரொம்ப அழகா சொல்றது அலங்காரம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லல, சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் இப்படிலாம் இருக்கணும்னு இருக்கு. நன்னா அலங்காரம் பண்ணிக்கோ, நன்னா சாப்பிடு, நன்னா தூங்கு, நன்னா சந்தோஷமா இரு, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறேன் தான் ஆசீர்வாதம் பண்றோம். எல்லாமே சதமானம் பவதி வேதத்திலேருந்து எல்லாருமே அப்படிதான் ஆசீர்வாதம் பண்றோம். அவ்வளவு ஆகாரங்கள் நன்னா சாப்பிடணும் தானே, ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு விதமான ஆகாரங்கள், கோவில பிரசாதம் எல்லாம் கூட எத்தனை வெரைட்டியா இருக்கு, திருப்பதியில லட்டு, ஸ்ரீரங்கத்துல அரவணை பிரசாதம், இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பிரசாதம். அப்படிலாம் கிடையாதுன்னா எல்லா கோவிலையும் ஒரே பிரசாதம் போட்டுட்டு போயிடலாமோன்னு, எனக்கு இவ்வளவு கஷ்டப்படணும். அப்ப தெய்வம் ரசிச்சு வாழறதுக்காக தான் எல்லாம் பண்ணிருக்கு, இந்து தர்மம் வாழ்க்கைய ரசனையோட வாழறதுக்கு தான் எல்லாமே சொல்லி கொடுக்கற. இப்ப இந்த பரதராஜா ராமனுடைய தம்பி பரதன் வேற சரியா, துஷ்யந்தன் சகுந்தலா அந்த பரதன் வேற, இந்த பரதன் வேற, நிறைய பரதன் உண்டு, இல்ல மூணு பேர் மூணு பேர் நான் பரதனை சொல்லிட்டேன். ராமனுடைய தம்பி பரதன், துஷ்யந்தை சகுந்தலை அவளுடைய பரதன், இவர் இன்னொரு பரதன். இந்த பரதன் ரொம்ப ஆச்சரியமானவர், நல்ல ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்ணா ரொம்ப திருப்தி அவருக்கு. அவளுக்கு என்ன கடமைகள் உண்டோ அதை பண்ணும் பொழுது கிடைக்கிற திருப்தி உலகத்துல வேற எதுலையுமே கிடையாது, வேற எதுலையுமே கிடையாது. ஒண்ணு வேண்டாம், வீட்டுல அடுப்புல பால் வச்சிருக்கேன், பொங்கி வழிய போறது, டக்குனு ஓடிவே கேஸ் ஆஃப் பண்ணி பால் வழியா, என்ன ஒரு சந்தோஷம். அது முடிச்சு நடந்து ஒரு ஸ்திரீகள் என்னமோ ஒரு ஸ்திரீ இமயமலைக்கே போய் சுத்திட்டு வந்துட்ட மாதிரி, என்னமோ ஒரு 50,000 ரூபாய் சேமிச்ச மாதிரி, ஒரு ஸ்பூன் பால் கீழே வழியாம, அது ஏற்கனவே தண்ணி பால் தான், ஏற்கனவே அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெள்ளையா ஒரு தண்ணியை கொடுக்கலாம், அதுல நம்மால் நீங்க அதுக்கு மேல தண்ணியை விடுவீங்க. அப்ப கூட அந்த கவர்ல ஒரு குடிக்காது, அது வேற, அது ஒரு குழு 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 குடிச்சு அப்புறம் அதை எடுத்து அதுலயும் விட்டு இத்தனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆள் தலைய பார்த்து அப்புறம் ஒரு அலட்டம்ல தண்ணி ஆயிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அந்த டெய்லி ஒரு அலட்டம்ல தண்ணி விடுறது ஒரு வழக்கம் இருக்கும், அது மாறவே மாறாது என்னைக்குமே, அது அது தனியா ஒண்ணு. இவ்வளவு பண்ண அந்த பால்ல பொங்கி வழிஞ்சிருக்கு, நாங்க பால் வழியவே இல்லை, தண்ணி தான் வழியும், பால் எங்க இருக்கு. அப்ப அந்த பாலை போய் அப்படி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய கடமை அது, அது வழியாமல் ஒண்ணு கடமை, இன்னொன்னு வழிதான் தெரியும், நம்ம தான் தொடங்கணும். அதோட வழியாம தடுக்கிறதே உத்தம். அப்ப அந்த வழியில பால தடுத்து நிறுத்திட்டோம், நம்ம கடமையை பண்ணிட்டோம்னா எத்தனை ஒரு திருப்தி, எத்தனை ஒரு சந்தோஷம். குழந்தை பசிக்கிறது கேட்கறது முன்னாடி அம்மா சமையல் பண்ணிட்டோம், அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம், ரெடியா இருக்குப்பா சாப்பிடுறியா, அது ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. அப்ப நம்முடைய கடமைகளை பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி இருக்கு. அது எப்படி வருது அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி சந்தோஷப்படுறோம். இப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி தான் நமக்கு இந்த பொறுப்பை பண்ணு, காத்திர அஞ்சு மணி ஆயிடுத்து எழுந்துரு. சில விஷயங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த வேலை பண்ணணுமா அப்படின்னு நமக்கு சொல்லதெல்லாம் பிடிக்காது, பிடிக்காத சமயத்துல கூட இல்ல பண்ணணும் 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 உள்ளுக்குள்ள ஏதோ நம்மளை தூண்டிட்டே இருக்கும். பகவான் சொல்றான், உன்னை நம்பி இந்த பொறுப்பை நான் உனக்கு ஒப்படைச்சிருக்கேன், உன்னால பண்ண முடியும், அதற்குரிய தகுதி திறமை எல்லாம் உன் கூட இருக்கு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், உன்னால முடியும்னு பண்ண வைக்கிறார். அப்படி பண்ணிட்டோன்னா சந்தோஷம், பகவான் பரவாயில்ல நான் சொன்னதை கேட்டுட்டாரு. அப்ப நம்முடைய கடமையை பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த பரதராஜா எப்படி அவர் கடமையில சத்திரியன்லயே ராஜ்யம் எப்படி நடத்துறமோ அழகா நடத்திட்டே வந்தார், அழகா நடத்துறா ஜோரா நடத்தி முடிச்சுட்டா சந்தோஷமா எடுத்து பிள்ளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். நேர காட்டுக்கு வந்து தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமே இவ்வளவு நேரம் பண்ணிட்டும் நம்ம பாட்டுக்கு தெய்வ சிந்தனை பண்ணும், இதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இவ்வளவு நேரம் இந்த வேலைகள்னா நம்ம வேலைகள் தெய்வ சிந்தனை. சரி, காதல நேரமே கிடைக்கல, ராத்திரி படுத்துட்டு தெய்வ சிந்தனை பண்ணும் போல கொஞ்ச நேரமும் ரெண்டு நிமிஷம், அதுக்குள்ள தூக்கம் வந்தா சந்தோஷம், அப்படியே தூக்கம் வருது. தெய்வ சிந்தனை பண்ணி தூக்கம் வருதுன்னா தூங்கும்பொழுதே உள்ளத்துக்கு கொண்டு தெய்வம் உள்ள வந்துடும். கடைசியா சிந்தனை பண்ணது தூங்குறது முன்னாடி தெய்வ சிந்தனை அப்படிங்கும் பொழுது காதல எழுந்துக்கும் போது பலமா இருக்கும். மனுஷால நினைக்க வேண்டாம், இவா சரியில்லை அவா புரிஞ்சுக்கல, தெரிய தெரியறதே அப்புறம் ஏன் திரும்பி திரும்பி அதையே மனசுல போட்டு வளர்த்திக்கணும். மாம்பழம் பார்த்தோம் ரொம்ப கெட்டு போயிடுது, பத்திரமா எடுத்து வச்சுட்டு கெட்டு போயிடுது கெட்டு போயிடுது கெட்டு போயிடுது கெட்டு போயிடுது நாடுறது. அப்படி பத்திரமா எடுத்து வச்சு அதையே பார்க்கணும், கெட்டு போயிட்டு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும், அவ்வளவுதான். ஒரு மனிதர்கள் சரியா இல்ல நடவடிக்கை சரியானா சரி அவளை இருக்கக்கூடாது, நடவடிக்கைகள் இப்படி இருக்கா அப்படி பார்த்துட்டு போயிடும். மனசுல பாதிக்காம வாழ கத்துக்கோங்க, யாரும் உங்களை வந்து பாதிக்கவே இல்லை. பொருள் ஒரு துணிநாய் உட்கார்ந்து இருக்கு, உடம்பெல்லாம் சரி இருக்கு, அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கு இப்படின்றோம். அது அவங்கள பாருன்னு சொல்லித்தா, என்ன நினைச்சுக்கோன்னு சொல்லித்தா, ஐயோ இதுக்கு சுரிநாய பார்த்தேன் ஐயா, அது உங்களை பத்திரமா. இப்ப நான் சுரிநாசன யாரெல்லாம் எந்த சுரிநாயை பார்த்தா அத்தனை பேர் ஞாபகம் வருதோம்னோ, நீ எப்பயோ பார்த்த சுரிநாயெல்லாம் ஞாபகம் வருதோம்னோ, நான் சொன்னேனா நீங்க பார்த்த சுரிநாயை நினைச்சுக்கோங்க, நான் சொன்னேனா அந்த நாய் சொல்லித்தா தெய்வம் சொல்லித்தா மூணு பேரும் சொல்லல. அப்ப யார் பாதிச்சுனது மனச, உங்க மனச நீங்க தான் தேவையில்லாத விஷயங்கள்ல கொடுத்துட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. வெளியிலேருந்து யாரும் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தவே இல்லை. ஐபிஎல்ல யார் தோத்தா என்ன, யார் ஜெயிச்சா என்ன, தோத்தவனும் ஜாலியா பார்ட்டி கொண்டாடிட்டு பணம் ஒரு கோடியோ அஞ்சு கோடியோ வாங்கிட்டு அவன் சந்தோஷமா குடும்பத்தோட நிம்மதியா இருக்கான். பார்த்த நீங்க தான் மண்டையை உடைச்சுக்கிறீங்க, பாவம் ஐயோ நீங்கன்னா பொதுவா சொல்றேன், அவன் தொகுதி போயிட்டானே வந்து இருக்க மாட்டானா அவசியம் இருக்கு. அவாவா காரியம் தவாவா பார்த்துட்டு போறான். அந்த மாதிரி நம்ம காரியம் தெய்வ சிந்தனை. பரதர் அழகா எல்லாத்தையும் விட்டார், காட்டுக்கு போனார், தெய்வ சிந்தனையோட வாழ்ந்துட்டு இருந்தார். சதா சர்வதா ஹரிஸ்மரணம், நான் இவ்வளவு நாள் இப்படி பண்ணேன். நமக்கு எப்பவுமே ரெண்டு சிந்தனை வரும், ஒண்ணு நம்ம பண்ண பெருமை எல்லாம் சிந்தனை வரும், இல்லாட்டி நம்ம பண்ண முட்டாள்தனம் எல்லாம் சிந்தனை வரும், இல்லாட்டி யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தின சிந்தனை வரும், இல்லாட்டி நம்ம நினைச்சது நடக்கலன்னா ஒரு சிந்தனை வரும், இல்லாட்டி மத்தவாள்லாம் நன்னா இருக்கா நான் அப்படி இருக்கேனே, மத்தவா நன்னா இருக்கான்னு யார் உங்களுக்கு சொன்னா, நீங்க அவ்வளவுதான் பாக்குறேன் பையில பாக்குறவெல்லாம் கேட்டு சூக்கியம் ரொம்ப நல்லா இருக்கேன்றோம், உண்மையாவா சொல்றோம், ஏதோ சொல்லிட்டு இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொன்னா ஏன் நல்லா இல்லைன்னு கேட்பா, அப்புறம் அதுக்கு ஒரு காரணம் சொல்ற நல்லா இருக்கேன்னு சொல்ற ரொம்ப ஈஸி. என்கிட்ட நிறைய பேர் எப்படி இருக்கா நல்லா இருக்கேன்னு குறிஞ்சிடுவான், ஏன் கேட்டா நல்லா இல்லைன்னு சொன்னா திட்டு வாங்குவா, அதுக்காகவே பல பேர் என்ன பார்த்தா நல்லா இருக்கு பகவான் நல்லா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிடுவான். உண்மைதானே பகவான் நல்லா தானே வச்சிருக்கான், தெருநா எங்கேயாவது புலம்பித்தா சொல்லுங்கோ, எலியெல்லாம் எல்லாம் புலம்பித்தா, கொசுவெல்லாம் மாநாடு போட்டு நீங்க எல்லாம் அநியாயம் பண்றே, நாங்க குடிக்க போறது இத்தோடு ஒரு டிராப் ரத்தம், நீங்க பாரு நெட்லான போடுறேன் குட் நைட்டை போடுறேன், இதை வேற கொசு பேட்டை வச்சு அடிக்கிறேன், நாங்க என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு யூனியன் வச்சு நம்மகிட்ட புலம்பித்தா, நம்ம என்ன பண்ணாலும் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போகிறதோனும். அப்ப இத்தினோண்டு ஒரு கொசுவுக்கு வாழ போராட தெரியறது ஜெயிக்க முடியறதுன்னா ஆறறிவு படைச்ச மனுஷனால ஜெயிக்க முடியாது. அப்ப தெய்வம் நமக்கு அது பலம் கொடுத்துருக்கு. நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்காக நம்முடைய புத்தியையும் நேரத்தையும் மனசையும் உபயோகப்படுத்தணும். அதுக்கு பூரணமான அதிகாரம் எல்லாருக்குமே உண்டு. நம்ம அத்தனை பேருக்குமே நம்ம வாழ்க்கை 24 மணி நேரத்தை எப்படி வாழணும்னு தீர்மானிக்கிற அதிகாரம் இல்லையே. நான் நினைக்கிற ஒண்ணு வேற வேலைகள் பண்ண வேண்டியிருக்க, உடம்பு தானே வேலை பண்றது, மனசுக்கு என்ன? மனசு எங்க உட்கார்ந்தாலும் கிருஷ்ண சிந்தனை பண்ணலாமே. இப்ப என்ன திவ்ய தேசத்துல உட்கார்ந்துடா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையே, ஒரு கிரவுண்ட்ல லைட்டை போட்டிருக்கோம், சேரை போட்டிருக்கோம், அப்ப உட்காந்து பாகவதம் கேட்க முடியறது இல்லையா? இந்த இடத்துல பெரிய கோவில்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த இடத்துல கேட்க முடியறதுன்னா தெய்வ சிந்தனைக்கு இடம் முக்கியம் இல்லை. இந்த இடம் முள்ளுக்காடு தானே, வெறும் நெருஞ்சி முள்ளு தானே, உங்களுக்கே தெரியும். அப்ப இந்த இடத்துல உட்காந்து பாகவதம் கேட்க முடியும்னா இடம் முக்கியம் இல்லை, உங்க மனசு தானே முக்கியம், வேற எதுவுமே அவசியம் இல்லை. பரதன் அந்த மாதிரி அழகா உட்காந்து தெய்வ சிந்தனை பண்றான். எத்தனைக்கு எத்தனை முடியுமோ சிந்தனை இல்லாம இருக்கணும். சிந்தனைகள் அதிகமாகிறதா அப்ப நாமஜபம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். எப்பயாவது சிந்தனை ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கு, யோசனை ஓடிண்டே இருக்கு, மனசே சரியில்லைன்னா நாமஜபம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். நாமஜபம் கூடிந்தே வந்தா இதெல்லாம் தானா குறையும். பராசு மாதிரிதான், ஒன்னு அதிகமான ஒண்ணுக்கு கீழே போய்தானே ஆகணும், அவ்வளவுதான். நாமஜபம் அதிகம் ஆயிடுச்சுன்னா இது எது பாரம்னு சொல்றோமோ இது மேல இருக்கு. இப்ப நாமஜபம், இப்ப நாமஜபம் ஏற 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 இது பாரமா கீழே இறங்குமோ இது மேல போயிடும் இல்லையா? அப்ப எது பாரமோ அது மேல போயிடும். நாமஜபத்துக்கு முன்னாடி இது லேசா போயிடுமோ, இதுதான் சயின்ஸ் தான். ஒரு இடத்துல பாரம் கூடிச்சுன்னா அதை விட கம்மியா இருக்கிற மேல போயிட்டானே ஆகணும், இயற்கையா தானே. அப்ப நாமஜபம் அதிகப்படுத்திக்கணும், பகவத் தியானத்தை அதிகப்படுத்திக்கணும். இது வெள்ளேந்து யாரும் உங்களுக்காக பண்ண முடியாது. எப்படி நீங்க சாப்பிடுறீங்களோ, எப்படி நீங்க தூங்குறீங்களோ, அது மாதிரி நீங்க தான் பக்தி பண்ணணும், நீங்க தான் நாமஜபம் பண்ணணும். துருவன் போனா பக்தி பண்ண, ஆனா அம்மா அவனுக்கு தனியா பண்ண அவளும் பண்ணிட்டு இருந்தா, அவனும் பண்ணதானே பண்ணான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அந்த 5 வயசு பிள்ளை சொல்லிட்டு இல்லையா? 5 வயசு பிள்ளை அதுதானே முயற்சி பண்ணிட்டு, அம்மா நீ பண்ணுன்னு சொல்லல இல்லையா? அந்த மாதிரி பரதர் அழகா எல்லா சிந்தனையும் விட்டுட்டு பகவத் தியானம் பண்றார். ரொம்ப சௌக்கியமா நல்ல கிருஷ்ண தியானம். அப்போ ஒரு நாள் காட்டுல ஒரு சிங்க கர்ஜனம் பண்ணும் பொழுது ஒரு தாய்மான் கர்ப்பத்துல குழந்தை இருக்கு, அது மான் சரீரத்தில் இருக்கிறதுனால சிங்க கர்ஜனைக்கு பயப்படுறது, அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். ரொம்ப அழகான வார்த்தை நம்மாழ்வாருடைய. அது மான் சரீரத்தில் இருக்கிறதுனாலயே அதுக்கு சிம்ம கர்ஜனை பயம், எனக்கு ஏன் பூனையை பார்த்தா பயம், அது அந்த உடம்புடைய ஸ்வபாவம். பாம்பென்றால் படையும் நடுங்கும், அந்த உடம்பை பார்த்தாலே நமக்கு என்னமோ ஒரு பயம் உள்ளுக்குள்ள மனத்துக்குள்ள உட்காந்து, அந்த மாதிரி அதுக்கு பயம் துள்ளி குதிச்சது. அது பயத்திலேந்த குட்டி பிறந்து கீழே விழுந்துருச்சு, பிறந்த மான் குட்டி. ரொம்ப அழகா இருக்கு மான் குட்டி எல்லாம் பார்க்க. விழுந்தது நதியில விழுந்துருச்சு, இந்த நதியில அடிச்சுட்டு போகிறது பிறந்த குட்டிய. அப்ப இவர் பார்த்தா, பார்த்த உடனே மனசு பதறும் இல்லையா? அது என்னன்னா நல்லதா இருந்தா நமக்கு அது தொந்தரவு பண்ணாதுன்னா பதறும், அது தொந்தரவு பண்ணாது அப்படின்னா பதறும். ஒரு நல்ல நாய்க்குட்டி ரொம்ப அழகா இருக்கு, திடீர்னு கிராஸ் பண்ணிட்டு போகிறது அடிபட்டு நான் கத்துறேன் ஐயோன்னு இருக்கும். அதே ஒரு சொல்லி நான் அடிபட்டுதான் பெருசா கவலைமா பரவாயில்ல போய்த்தான் நல்லதுதான், அது அது மேலாம் கொசு முச்சுன்னு அப்படின்னு. அப்ப அதனாலே நமக்கு கஷ்டம்னா அது மேல நமக்கு அபிமானமும் பந்தமும் வருதுன்னு. பாம்பு அடிக்கிறா, ஐயோ பாம்பு அடிக்கிறாலும் யாராவது கவலையா படுறோம், அடிச்சுடாப்பாடா அடிச்சாச்சு இல்ல செத்து போயிருக்குல்ல அப்பாடா நிம்மதி. வீடுகள் பாம்பு இருக்கா அடிச்சு போட்டுதானே மறு வேலை, ஐயோ பாம்படிக்கிறாள் பாவம் இவ்வளவு அழகா இருக்கு என்னமா படம் எடுக்கிறது, நல்ல பாம்பை பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸா படம் எடுக்கிறது, என்னமா வளைஞ்சு வளைஞ்சு போகிறது, எப்படி இருக்கிற தோல் அதுவும் அப்படின்னு. பாம்பு தோலை பார்த்தா பயமா இருக்கு, பாம்பு சட்டையை பார்த்தா ஐயோ அப்படின்னு இருக்கு. அப்ப இது விஷம், இது பயமா இருக்குன்னா அதை கொன்னா அது அடிபட்டா தப்பில்லை. இதே ஒண்ணு அழகு நம்ம அபிப்பிராயப்பட்டோம்னா அதை அடிச்சுட்டு போகிறதுன்னா கவலைப்பட்டோம். சின்ன சின்ன கொசு எல்லாம் உட்காரும் அதை அடிப்போம், ஐயோ பாவம் குஞ்சு கொசு பட்டு கொசு பாவம் செல்லமா இருக்கு சமத்தா இருக்கு அடிக்கணும்னா தோன்றது. கொசு அடி முதல்ல அவ்வளவுதான், அடிச்சோன்னா சந்தோஷம். அதுவும் அது சின்ன குழந்தை தானே, சின்ன குழந்தை கொசு தானே, நம்ம பார்த்து குழந்தை மாதிரி அதுவும் தோன்றதா இல்லையே. அந்த மாதிரி இவருக்கு அந்த மான் மேல ஒரு அபிமானம், சரி காப்பாத்துக்கார் நியாயம், எந்த ஒரு ஜீவராசியையும் காப்பாத்தணும், இது மனுஷனுடைய தர்மம். மான் குட்டிய காப்பாத்துட்டார், தாய் மான் இறந்து போயிடுது. இவர் சும்மா விட்டுருக்கலாம், விட்டுருந்தா அதோட இனத்தை ஆட்கள் வந்து காப்பாத்திடுவோம் அவ்வளவுதானே. இப்ப கண்ணத்திற்கே பாக்குறோம், சில சமயங்கள்ல அம்மாவை அடிக்கும். நான் ஒரு வீடியோவே பார்த்தேன் பேஸ்புக்லயோ யூடியூப்லயோ, ஒரு சிறுத்தை அடிச்சுடுத்து, ஒரு குரங்க அடிச்சுடுத்து கொண்டுடுத்து, பார்த்தா அதோட கட்டின்ற ஒரு குஞ்சு குறைஞ்சது. இந்த சிறுத்தைக்கு மனசு கேட்கல, சிறுத்தை மாமிசம் தானே சாப்பிடும், அது மனசு கேட்கல. அந்த குரங்கு குட்டி பக்கத்துலயே உட்காந்துருக்கு, அதை சாப்பிடல, அம்மாவையும் சாப்பிடல. இது அடிச்சுடுத்து ஏதோ கோபத்துல, ஆனா அந்த குரங்கு குட்டியை பார்த்து பார்த்து அதனுடைய துக்கத்தை பார்த்து ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடிய அந்த சிறுத்தை இந்த குரங்கு குட்டி பக்கத்துல தேமேன்னு உட்காந்து தடவி தடவி கொடுத்துருக்கு. உண்மையான வீடியோல பார்த்தேன், இது அடிச்சது, இதுதான் அடிச்சிருக்கு. ஆனா ஐயோ குழந்தை இருக்கு, அடிச்சுட்டோமே அப்படின்னு. அப்ப அதுக்கு இருக்குன்னா அவரை இனம் காப்பாத்தும் இல்லையா, தெய்வம் எங்க இருந்தாலும் இருக்கு. இவர் பார்த்தாலும் சரி இதுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி அதை தண்ணியில எடுத்து தொடச்சு விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒண்ணும் தெரியாதே அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு அபிமானம் வச்சுட்டா. நம்ம அப்படிதான் பல பேருக்கு மாட்டிக்கிறோம், அந்த காப்பாத்துறது கருணையை காட்டுறதுலாம் தப்பில்ல, ஒரு எல்லைக்கு மேல நாம நம்மளை இழக்கிறோம் பாருங்க, அங்கதான் பிரச்சனை. அந்த மான்குட்டி எப்படி வளர்க்க ஆரம்பிச்சுட்டா, கொஞ்சம் கொஞ்சமா ஹரிய மறந்துட்டா. டிவிய ஒரு சீரியல் தானே பாக்குறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்புறம் யாராவது சொல்லுவோம், அந்த சீரியல் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா, அறையிட்டே பாரு அவ்வளவுதான். இந்த சிங்கர் ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, அந்த சிங்கர் ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, அது பாரு சூப்பரா இருக்கு அப்படின்னு அரைட்டு பாரு. அப்போ அவாவா சொல்றத கேட்டு 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 அபிமானம் கடைசியில இழக்கிறது நேரம். அரை மணி நேரம் டிவி பார்க்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றா. அப்புறம் சொல்லுவா பூஜை பண்றது நேரமே இல்லை, நான் அரை மணி நேரம் டிவி பார்க்காம பூஜை பண்ணவனா வீட்டுக்காரர் சொன்னாரா, நீங்க அரை மணி நேரம் டிவி பார்க்கும்போது எவ்வளவுதான் டிவி பார்த்து வீட்டுக்காரர் திட்டுவார் நியாயம், அந்த அரை மணி நேரம் டிவி பார்க்காம பூஜை பண்ணா யாரோ திட்ட போறாளா அப்படின்னு திட்டுறாள். ராத்திரி மானசீக்கமா பூஜை பண்ணுண்டு. அப்ப யாரும் மனசுக்குள்ள பூஜை பண்ணலாம், மனசுக்குள்ள பூஜை பண்றதுக்கு ஒண்ணும் யாருடைய அனுமதியும் அவசியம் இல்லையே. சமையல் பண்ணும் பொழுது சாதம் வெடிச்ச வெந்திருக்கும் போது அப்படியே திருப்பதி பெருமாளே உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாமே. குழம்பு ஸ்ரீரங்கநாதனுக்கு ரசம் மோர் எல்லாம் அப்படியே அப்படியே மானசீகமா பாண்டவனுக்கு அப்படியே கொடுக்கலாமே. யாரா வேண்டாம் சொல்ல போறாளா, இது யாரா தடை பண்ண முடியுமா, கணவனோ மனைவியோ பந்துக்களோ இல்லையே. பூஜை பண்றது தனியா நேரமே வேண்டாம், தனியா நேரமே வேண்டாம். இந்த சமையல் அதை காய் நறுக்கும் பொழுது நான் பாண்டரங்கன் கோவில்ல பாண்டரங்கனுக்காக இந்த காயை நறுக்கிறேன், பூரி ஜெகநாதன் கோவில்ல ஜெகநாதனுக்காக தேங்காய் துருவறேன். இது என்ன கஷ்டம் இருக்கு, மனசு மனசு மனசு, உங்க மனசு உங்க வாழ்க்கை உங்க நேரம், யாரு எதுவுமே வேண்டாம் சரியா. ஆனா இவர் மனசு மயங்கி போயிட்டார், மானிடத்துல மாட்டி விட்டார், மான் 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 அபிமானம் வச்சுட்டார். நம்ம எத்தனை பேர் வைக்கிறோம், அவர் மான் கிட்ட வச்சா நம்ம மனுஷா கிட்ட வைக்கிறோம், ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் என்ன பார்த்தா ஓன்னு அழறான். மனுஷன் அழறான்னா ஜாக்கிரதையா இருந்து, நம்ம எல்லாம் ஐசியூல யாராருன்னு அழுதம்னாக்கா நம்ம எல்லாம் ஐயோ அழகா பாவம், டாக்டர் எல்லாம் கல்லு மாதிரி போயிட்டு இருப்பான். நம்ம கோபமா டாக்டர் இவ்வளவு பேர் அழறாளே, மனுஷன் யாரும் சொல்றாரு நடத்து கண்டுக்கிறான் அவளுக்கு தெரியும் எல்லாம் இப்படித்தான் அழு. அவன் உண்மையா அழறாளா, போகிறதுக்கு அழறாளா, வரத்துக்கு அழறாளா, அவளுக்கு தான் விழிச்சான். உண்மைதானே உண்மைதானே, இல்லாடி மத்தவ யாரும் தப்பு தப்பா நினைச்சே கூட அவர் அழுக உண்டு, அது உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டி தவறி போயிட்டா, அவரோட அந்த பத்து காரியத்துக்கு நான் போயிருந்தேன் வேண்டப்பட்ட பாட்டி, எல்லாரும் அது வரைக்கும் உட்காந்து நல்லா அரட்டடிச்சு எல்லாம் பேசிட்டு இருந்தா சௌக்கியமா, ஊர் கதை உலகத்து கதை ரொம்ப நாள் பார்த்து அப்படியே அன்பு அழ பரிமாறி ஓ மொபைல் போன்ல என்ன இருக்கு வாட்ஸ்அப்ல என்ன எல்லாம் பேசிட்டு இருந்தா, நான் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பூஜை பண்ற கூட்ட அந்த காரியம் பண்ற வாங்கோ கடைசியா எல்லாம் உடனே வீடு ஆரம்பிச்சுட்டேன். நான் பயந்தே போயிட்டேன், என் கூட இன்னாச்சு நல்லா தானே இருந்தா இப்ப ஏன் ஆடுறா, கதறி கதறி அழுதா. நிஜமா சிரிப்பதா இருந்தது, வேற என்ன பண்ண முடியும், நானு நான் போய் தனியா சிரிச்சுட்டு வந்தேன், வேற என்ன பண்ண முடியும். அப்ப அடுத்த நாளுக்காக தானே வேஷம் தானே, வேஷம் தானே என்ன, மற்றவர்கள் தன்னை தவறாக நினைச்சிடக்கூடாது. சில சமயங்கள்ல நிஜமாக அந்த இழப்புல அழறவா அதுவும் உண்டு, அதை நான் வேஷம் சொல்ல மாதிரி இழப்புல அழுகைன்னு ஒண்ணு உண்டு. அதுவும் நாள் மாறிட்டுதானே போறது, எதுவுமே இழக்கல, நம்ம எதையுமே அடையல, நன்னா ஞாபகம்ச்சுக்கோங்க, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அவ்வளவுதான். அதுவா வந்தது அதுவா போச்சு, இதுதான் சத்தியம். நம்ம கூட இருக்கிறது தெய்வம் மட்டும்தான், ஒவ்வொரு இழப்புலையும் ஒவ்வொரு நஷ்டத்திலையும் ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்க வேண்டியது, என் கூட கண்ணன் சாஸ்வதமா இருக்கா, வேற யாரையும் நம்ப கூடாது. நம்ப கூடாதுன்னா இவ்வளவுதான், இதுக்கு மேல அவளால முடியாது அவ்வளவுதான். ஆச்சரியம், இவர் மனசு மயங்கி போயிட்டாரு. நிறைய பேர் அழறா நம்மளை பார்த்து உங்களதான் நம்பி இருக்கேன் அப்படின்னா ரைட் அவ பாரத்தை நம்ம தோல்ல இறக்குறான்னு அர்த்தம். அழுது 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 ஒரு நீங்க 10 தடவை அவள் அழுகி விலை கொடுக்கல வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்து அலறதே விட்டுடுவான். அடுத்த வாட்டி வேற யாரும் இவளை பார்த்து உச்சு உச்சு கொண்டா அவளை பார்த்தா அழுவான். குழந்தைகளே பாருங்க, யாராவது அவள் அஜுவ விழுந்துட்டியான்னு கேட்டா அவளை பார்த்தா அழுவான். கேட்காத அவளை பார்த்து அழவே அழாது. இத்தனோண்டு குழந்தையா இருக்கும் பொழுதே நம்ம பாடம் படிச்சவன், நமக்கா தெரியாது யார்கிட்ட அழனோ எங்க அழனோ எப்படி அழனோ யார்கிட்ட எந்த மாதிரி அழுதா காரியம் சாதிக்க முடியும் நமக்கா தெரியாது. நமக்கு தெரியும்னா நம்ம பெற்றதுக்கும் அப்படித்தானே தெரியும். வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். நம்ம அப்பா அம்மா எப்படி அழுதாலும் அப்படிதான் நம்ம அழுதும். அது மாதிரிதான் அவ தாத்தா பாட்டி அழுதா. இது மேனுபேக்சரிங் டிஃபெக்ட். ஆரம்பத்தில இருந்தே இப்படித்தான், ஆதி காலத்தில இருந்து அவளுக்கு வேணும்னா ஒவ்வொருத்தர பிடிச்சிட்டு காரியம் சாதிக்கிறா இல்லையா. இது உலகத்தினுடைய நியதி. அதனால ஜாகிரதையா இருக்கணும். ஜடபரருடைய கதை முக்கியம் அதுதான். இவர் அப்படி மான் கிட்ட மயங்கி போயிட்டார், மானையே நினைச்சார், மான் தியானத்தை மூழ்கி போயிட்டார். அது கண்ணு எப்படி இருக்கு பாரு, உடம்புல புள்ளி எப்படி இருக்கு, உடம்புல மான் புள்ளி மான் புள்ளி மாதிரிதான் இருக்கும். வேற எப்படி இருக்கும் நம்ம சொல்லுவோம். அவளை யாராவது எப்படி இருக்கா, அவ ஸ்டைலப்பாரு, அவ தலைமுடி முடி எப்படி இருக்கும், முடி மாதிரிதானே இருக்கும். கண்ணு எப்படி இருக்கும், கண்ணு மாதிரிதானே இருக்கும். காதப்பாரு, மூக்க மூக்கு எழுத்து இருக்கு, உள்ள மூச்சு இழுத்து விடுறதுக்கு மூக்கு எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு முக்கோணமா இருக்கும், ரெண்டு ஓட்டம் இருக்கு, இவ்வளவுதானே இருக்கும். வேற என்ன இருக்க போறது, மூக்க ஸ்பெஷலா வேற என்ன இருக்கு சொல்லுங்க. காதப்பாரு தான் இப்படி ஒரு மாதிரி இருக்கும், நடுவில் ரெண்டு ஓட்டம் இருக்கு, இவ்வளவுதானே. இதுக்கு மேல வேற என்ன இருக்கு, தலைமுடி எப்படி இருக்கு பாரு, எல்லாம் அதே தேனி ஈரு வேர்வை அழுக்க நாத்தம் ஷாம்பு இவ்வளவுதான், இதுக்கு மேல வேற என்ன இருக்கு. நக்கீரனே சொல்லிட்டார், ஒண்ணு யாருக்கு இயற்கையில் கூந்தலில் மனம் இல்லை, உமை வரைக்கும் இல்லைன்னு உமாதேவிக்கே இல்லைன்னு. அப்புறம் அல்பத்துக்கு எல்லாம் இருந்தா அவ்வளவுதான், கண்ணப்பாரு மூக்கப்பாரு முத்தப்பாரு ஒண்ணும் இல்லை, எல்லாம் இவ்வளவுதான். பல்லு பாருங்க, நாலு நாள் தேய்க்காம பல்ல பாருங்க அப்ப தெரியும். தேய்ச்ச பல்ல பாத்துருக்க தேய்க்காம அப்படின்னா அப்படின்னு இவ்வளவுதான் இவ்வளவுதான் இவ்வளவுதான். நமக்கு அபிமானம் இருப்பதனாலே அது அழகு மாதிரி தெரியறது. நமக்கு அது மேல ஒரு அபிமானம், ஒரு கவர்ச்சி, அதனாலே அது அழகு, அவ்வளவுதான். நிறைய பேருக்கு மதுரைனா மல்லிகைப்பூ வாங்கிச்சுன்னா ஆசை உண்டு. மதுரை மல்லி எப்படி இருக்கும்னு சில பேர் சொல்ல, ஐயோ அந்த மல்லி நாத்தம் எங்கே ஒருத்தர் சொன்னா மதுரை போயிருக்கோம், ஐயோ அந்த ஊருக்கே நான் போமாட்டேன்னா, ஏன்னா அந்த மதுரை மல்லி நாத்தம் தாங்காதுன்னா முரல்றதே அங்கிட்டு மல்லி நாத்தம்ரா அப்படின்னா. அப்படியும் உண்டு, உலகமே கொண்டாடுற மதுரை மல்லியா, ஐயோ அந்த ஊருக்கு போனாலே நாரி தொலையும் எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அவளுக்கு அது அபிமானம் இல்ல, அதனால அது அழகா தெரியல. ஒருத்தர் கிட்ட விளையாட்ட அவன் பேசினேன், ஐயோ ஒருத்தர் சொன்னார் மல்லிப்பூ மாதிரி இட்லி இருக்கும். ஒருத்தர் கேட்டாரு அவ்வளவு சின்னதாவா இருக்கும், மல்லிப்பூனா வெள்ளையா இருக்கும்னு அர்த்தம். அவர் கேட்டு ரொம்ப சீரியதான் பத்து நூண்டு இட்லியான்னு. உலகம் அவாளுடைய அபிமானத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறுறது. இவர் மான் மேல வச்ச அபிமானத்தினாலே இந்த மான் அழகு மாதிரி ஒரு எல்லாம் புள்ளிமான அப்படித்தானே இருக்கும். நீங்க புள்ளிமான வித்தியாசம் கண்டுபிடிச்ச முடியுமா, வரிக்குதிர வித்தியாசம் கண்டுபிடிச்ச முடியுமா, அவரோட தாய்க்கு வேணா தெரியும், மற்றவாளுக்கு தெரியுமா, ஒண்ணும் கிடையாது. ரசிச்சு 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 ஹரியுடைய ரசனையை விட்டுட்டார். நம்ம வாழ்க்கை நிறைய ரசிக்க ஆரம்பிச்சுட்டோம், ரசிக்க வேண்டியதான ஹரியை விட்டுட்டோம். ரசிக்க வேண்டியதான பகவான் அல்லவா ரசிக்கணும், கோவில் போய் பகவானை ரசிக்கிறோம், பக்கத்தார் வாழை ரசிக்கிறோம், அவ போட்டு ட்ரெஸ் ரசிக்கிறோம். ஆச்சரியமா ரசனைன்றது பகவானிடத்துல இருக்கணும், அதுதானே உத்தமம். இவருடைய அந்த ரசனை மான் கிட்ட போயிடுச்சு. ரசிக்கிறோம், வாழைப்பழத்தை ரசிக்கிறோம், எவ்வளவுதான் ரசிப்போம். நல்லா படுத்துருக்கேன், தோலை உரிச்சு அழகா சாப்பிட்டு அப்படி தோலை தூக்கி போகணும். தோலை பார்த்து ஆஹா தோல் என்னவா இருக்கு, இப்படி இருக்கு. ரசிக்க வேண்டிய அவசியம் இருக்கா, அப்ப உள்ளுக்குள்ள இருக்க அந்த பழம் தானே முக்கியம். வெள்ள அந்த தோலை பார்த்துதான் பழுத்திருக்கு தீர்மானம். தோல் தான் இத்தனை தூரம் அதை காப்பாத்தி, அதோட ருசி மனம் எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்த தோல் தான், அது விலையே கிடையாது, அவ்வளவுதான். அது போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த நிலையிலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஹரி தான் முக்கியம், மத்தெல்லாம் வெளியில போத்திருக்கிற தோல் தான். பலாப்பழத்தை எடுத்தோம்னா பலாச்சொலையை எடுத்துட்டு தூக்கி தானே போடுறப்பா, இந்த தோல் என்னமா காப்பாத்திருக்கு, இவ்வளவு தடிமனான தோல், எத்தனை அழகா முள்ளு முள்ளா இருக்கு, என்னைக்கா ரசிச்சிருக்கா, கொண்டு போடுங்க குப்பைய, அவ்வளவுதானே. இந்த முட்டைகோசு இல்லாட்டி காலிஃபிளவர் எல்லாம் இருக்கும், கீழே ஒரு காம்பு இருக்கும், இலை இலையா இருக்கும், பாக்குறது ரொம்ப அழகா இருக்கும். அந்த கதவை கீழே வெட்டிட்டு தான் அப்புறம் இது காலிஃபிளவரே எடுக்கும், ஆஹா இந்த காம்பு எவ்வளவு அழகா தாங்கியிருக்கோம், அதை ரசிக்கா அதில் கொண்டு போடு. உருளைக்கிழங்கு தோலை உரிக்கும், தோலை உடிச்சா அதுக்கப்புறம் தோலை தொடர்றதுக்கே அசிங்கமா இருக்கும், அது யாரும் அதை கொண்டு குப்பத்தடியில் போடணுமோ, இந்த தோல் தான் எவ்வளவு தூரம் கொடுத்துருக்கு. இதே மாதிரிதான் உலகத்தை நீங்க எதை அனுபவிச்சாலும் அனுபவிக்கிற எல்லாமே வெளியில இருக்கிற வஸ்து தான், அது அசாரம். உள்ள இருக்கிற பகவான் மட்டும்தான் சாரம். சாரத்தை எடுத்துக்கணும். இவன் மான ரசிச்சிருக்கலாம், பகவான் எப்படி இருக்கு கண்ணை கொடுத்திருக்கான், பகவான் எப்படி இருக்கு புல்ல சாப்பிடணும்னு புத்திய கொடுத்திருக்கான். இந்த மானுக்கு தன்னுடைய ஆகாரம் புல் அப்படின்னு எப்படி தெரிஞ்சது? நம்ம யாராவது சொல்லி கொடுத்தோமா? கிளாஸ் வச்சு மானே நீ புல் சாப்பிட வேண்டும். அந்த கான்ஸ்லேக் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுறா இல்லையா, அந்த மாதிரி டெய்லி ஒரு வாரம் டயட் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த மாதிரி ஏதாவது மிருகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கா? உனக்கு இதுதான் ஆகாரம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கா? தானா தெரிஞ்சுக்கிறதோ ஒன்னும். அப்ப அதை ரசிச்சிருக்கணும். இவர் பகவான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கானே, இத்தனை அழகா இந்த மானுக்கு இப்படி கொடுத்திருக்கானே, இந்த மானுக்குள்ளே இருந்து அதை ஓட வைக்கிறானே, அது இவ்வளவு பண்ணிட்டு இருக்கானே, அப்படி ரசிச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. இவர் மானுடையதான விஷயங்களை ரசிக்க ஆரம்பிச்சா மரணம் வந்துடுத்து மானா பெய்ட. ஜாகிரத ஜாகிரத, மான ரசிச்சு ரசிச்சு மானா பிறந்துட்டார். தெய்வம் பார்த்தான், ஹரி ஐயோ என்னமா பக்தி பண்ணிட்டு இருந்தான், இவ்வளவு நன்னா பண்ணிட்டு இருந்த உடனே தோணும், அப்ப தெய்வம் தடுத்திருக்க வேண்டியதுதானே. உள்ளேந்து பகவான் சொல்லிட்டுதான் இருக்கான், டிவி பார்க்காதே, இந்த சீரியல் அவசியம் இல்ல, இந்த டைம்ல வீட்டுக்கார வருவார், சீரியல் பார்த்து அனாவசியமா ஒரு டென்ஷன் ஆகாத, அந்த மனுஷன் பார்த்தாலும் கத்துவார், அது கத்தணும், அது அவருக்கு வேற வேலை இல்லை. பல விஷயங்கள் நமக்கு நன்னா தெரியும், இது வேண்டாம் இது பண்ணாதே, நான் ஒரு பிடிவாதம் உண்டு நமக்கு, அதை பண்ணிட்டு எனக்கு அப்பயே தெரியும் சண்டை வருது. பெரிய ஞான திருஷ்டியா, சண்டை வரதுக்கான எல்லா காரியத்தையும் பண்றது நம்ம, பக்கத்திற்கு வாழ சண்டை போடுறதுக்கு தூண்டுறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இவங்க எப்பயுமே இப்படிதான் சண்டை போட்டுட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி. ஏன் மாத்திரத்துக்கு எத்தனை நாள் முயற்சி பண்ணிருக்கோம், எத்தனை விஷயத்த முயற்சி பண்ணிருக்கோம், இல்லையே, அதுதானே நம்ம கிட்ட பெரிய குறை. ஹரி பார்த்தான், எல்லாம் சுதந்திரமா விட்டான், சரி 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 சரின்னு பார்த்துட்டே இருந்தான் ஹரி. மானா பிறந்துட்டா, அந்த மனுஷ உடம்ப குத்துட்டா, மானா பிறந்துட்டா, பிறந்துட்டா அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளே ஹரி சொல்லிட்டான், குழந்தை நீ புல்லு மேயற மான் இல்லப்பா, சிங்கத்தை நினைச்சு ஓடுற மான் இல்லப்பா, நீ பூர்வ ஜென்மத்துல பரதன்ற ராஜாவா இருந்தாய்ப்பா, எல்லாத்தையும் விட்டு காட்டுக்குள்ள வந்து என்ன தபசு பண்ணிட்டு இருந்தாய்ப்பா, ஒரு மான் மேல மான காப்பாத்துறேன்னு சொல்லி அபிமானம் வச்சு இப்படி மானா பிறந்துட்டா. மானுக்கு புரிஞ்சு கொடுத்தான், ஐயோ வீணா போயிட்டேனே, உடனே இப்படி அந்த காட்டுல தேடிண்டே வந்து இந்த பரதர் எந்த இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணாரோ அந்த இடத்துக்கு அந்த மான் வந்துடுச்சு. அவர் தான் மான், அழகா வந்துட்டா, வந்து திரும்பியும் மான் உருவத்துல இருந்து பக்தி பண்றார். பக்தி பண்றது எப்படி வேணா பண்ணலாம். அதனாலதான் குலசேகர ஆழ்வார் ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால், பூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து, கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே அப்படின்ச்சார். அப்ப எந்த உடம்புல இருந்தாலும் பக்தி பண்ணலாம். அப்ப பக்தி பண்றதுக்கு இந்த உடல் தான் முக்கியம் இல்லை, சரியா? ஆதிநாதர் கோவில்ல யானை இருக்கு, நம்ம திருக்கோளூர்ல யானை இருக்கு, ஸ்ரீரங்கத்துல ஆண்டாள் அந்த யானை பேரு, என்ன அழகா பக்தி பண்றது. குருவாயூர் கேசவன் ஒரு யானை இருந்து, அந்த யானை அவ்வளவு அழகா பக்தி பண்ணி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும். குருவாயூரப்பனை தவிர யாரையும் தன் தோல் மேல ஏச விடாது. ஒரு ஏகாதசி பொழுது நம்ம திருக்குறங்குடியில கைசிக ஏகாதசி இல்லையா, அன்னைக்குதான் குருவாயூர் ஏகாதசி. ஏகாதசி அன்னைக்கு சன்னதி முன்னாடி வந்து நின்று பகவானை தொழுது தலையை கீழே வச்சு ஒரு பகவானை பார்த்து ஒரு பிளிறு பிளிறி அப்படியே கீழ் விழுந்தது மோட்சம் அடைஞ்சது. அந்த மாதிரி இவர் மானா இருந்து பக்தி பண்றார், மானா இருந்து பக்தி பண்றார் ஜோரா அப்படியே பண்ணி அடுத்த சன்மா திரும்பியும் பிறக்கிறார். உடனே கிடைச்சு கொடுத்து, சாதாரணமா நம்ம ஒரு பிறவில கீழே இறங்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், உடனே மனுஷ சன்மா கிடைக்காது, திரும்பியும் அந்த 84 லட்சம் சுத்தி அடிக்கணும். மொத்தம் 84 லட்சம் பிறவிகள் உண்டு, அதுல ஒண்ணுதான் மனுஷ ஜென்மம், அது ஹையஸ்ட் பிறவி மனுஷ ஜென்மம். 84 லட்சத்தோ பிறவிகள்ல ஓரறிவு, ஈரறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறறிவு, ஈ கொசு புழு இந்த மாதிரி நிறைய உண்டு. இந்த நெருப்பு கோயில் உண்டு, ஆஸ்திரிச் சொல்லுவா பார்த்தாளா, அதுக்கு மூளை ரொம்ப சிறுசு. அவட கண்ணு சைஸுக்கு தான் மூளையே இருக்கும். அவர் ரொம்ப எல்லாம் யோசிக்கவே யோசிக்காது. யானை உடம்பு அவ்வளவு பெருசு, மூளையே கிடையாது. பாவப்பட்ட ஒரு பிராணி அதுதான். இத்தினோண்டு ஒரு கொம்பை வச்சுட்டு போயிடுவான் பாகம். அவர் தன்னை விட பலமுடையதுன்னு தேவையே நின்று இருக்கும். இது யானை பாகனே எடுத்து கீழே போட்டு மிதிக்கக்கூடிய பலம் உண்டு. அவன் இத்தினோண்டு ஒரு கொம்பு அது கால் கீழே அப்படி வச்சிருப்பான். அந்த கால் கீழே வச்சுட்டானா அதை நகர்த்தாது இந்த காலு. ஒட்டகம் கதை ஒண்ணு சொல்லுவா. ஒட்டகத்தை டெய்லி கட்டி போட்டு கட்டி போட்டு பழக்கமாடும். ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தன் பாலைவனத்துக்கு போறான். அன்னைக்கு ஒட்டகத்தோட கயிறு எடுத்துன்னு போக மறந்து போயிட்டான். ரொம்ப பயப்படுறான் வியாபாரி. அப்ப கூட அந்த ஒரு வயசானவர் சொன்னார், கவலையே படாத, எப்பயும் நீ ஒட்டகத்தை கட்டுற மாதிரி அதே மாதிரி பண்ணு. கயிறு இல்லையா, கயிறே வேண்டாம், நீ சும்மா பாவலா பண்ணிடான்னு. உடனே இவன் அதே கயிறு எடுத்து கட்டுற மாதிரி எல்லாம் பண்ணி அழகா வச்சுட்டான். சாத்தல எழுதி பார்த்தா ஒட்டகம் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. அவன் கேட்டான், பெரிய எப்படின்னா, அதுக்கு அப்படி பழகி போச்சு. நீ கையெல்லாம் அப்படி பண்ணா கட்டி போட நினைச்சுட்டு இருக்கு. அதனால நீ கயிறு இல்லாமலேயே கட்டுப்பட்டு இப்படித்தான் நம்மளே நம்மள கட்டி போட்டு இருக்கோம். நன்னா ஞாபகம், நீங்களே தான் கட்டி போட்டு வச்சிருக்க. தெய்வம் கட்டி போட்டு வைக்கல, தெய்வம் கட்டி போட்டு வைக்கவே இல்லை. நீங்க ஐபிஎல் மேட்ச் பாக்கலன்னா தோனியும் டெண்டுல்கரும் அழப்போறாளா? உங்க காலில் விழுந்து கை கூப்பி சரணாகதி பண்ணி தயவு செய்து நீ பாத்துரு. நீ பார்த்தா நான் நல்லா ஆடுவேன், நிச்சயமா நாங்க ஜெயிப்போம், எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்ல போறாளா? நீங்க யாருன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. டிவிசியில் எடுக்கிற டைரக்டர் அம்மா உங்களெல்லாம் நம்பிதான டைரக்ட் பண்றேன். உங்களா நீங்கெல்லாம் பார்த்தாலும் என் குடும்பம் உருப்பிடும், நம்ம குடும்பத்தை எடுத்துட்டு இருப்பான். அவ யாரும் உங்களை கேட்டாளா, நீங்க தானே அதுல பந்தப்பட்டுக்கிறேன். அவன் யாராவது வந்து பந்தப்பட்டு என் டிவிசியில் நீ பாக்கலன்னா இன்னைக்கு ராத்திரி நான் தூக்கில தொங்கிடுவேன். யாராவது டைரக்டர் சொன்னானா? யாரா நடிகர் நடிகர் சொன்னானா? இல்லையே. இந்த மாதிரி நான் சொல்றேன், பொதுவாக புரியறதுக்காக சொல்றேன், நீங்கன்னா உங்களால் பொதுவாகவே சொல்றேன். அப்ப இது போல பல விஷயங்கள் நாம நம்மை பந்தப்படுத்திக் கொள்றோம். அந்த மாதிரி இவர் மானா இருந்து திரும்பியும் மனுஷனா பிறக்கிறார். 84 லட்சம் ஜென்மா சுத்தி அடிக்கணும். ஆனா தெய்வானுகிரகம் மானா இருந்தும் பக்தி பண்ணதுனால அழகா அடுத்த ஜென்மால திரும்பியும் பிறந்துட்டா. பிறந்த உடனே பகவான் ஞானத்தை கொடுத்துட்டான். நம்மாழ்வார்க்கு ஞானத்தை கொடுத்தான் இல்லையா? நம்மாழ்வார்க்கு சடகோபன் அப்படின்னு ஒரு பெயர். சடன்ற ஒரு மாயாவாயு வந்து நம்மளை பீடிக்கும், எல்லாம் மறந்து போயிடும். எங்க வந்தோம், யார்கிட்ட வந்தோன்னே தெரியாது. வீணு ஒரு அழுகு அழுவோம். அன்னைக்கு அழ ஆரம்பிச்சதுதான். எதுக்குடானா, ஐயோ எனக்கு யாராவது காப்பாத்துமோ, எனக்கு யாராவது வேணும்னு எல்லாம் ஏன் அப்ப ஆரம்பிச்ச ஏமாத்த அழுக. போற வரைக்கும் ஏமாத்தி ஏமாத்தான் அழுதுட்டு இருக்கும். உடனே யாரா எடுத்து தூக்கி ஒண்ணு சமத்து அப்படின்னா, ஆஹா ரைட்டு, அப்ப நம்ம அழுகைக்கு ஒரு விலை இருக்கு கண்டுபிடிச்சாச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அழுதா காரியம். அப்புறம் பசிச்சா அழகணும், தூக்கம் வந்தா அழகணும். அழுது அழுது காரியம் சாதிச்சே பழகி போயிட்டோம். இவர் அப்படி ஆச்சரியமா பார்த்தா இந்த சடம்ப மாயாவாயுவை துரத்தி விட்டுட்டார் சடகோபன். அந்த மாதிரி இந்த பரதர் பார்த்தா திரும்பியும் மாட்டிக்கப்படாதுன்னு ஜடம் போலே இருந்தா, ஜடம் போலவே இருந்தா, ஜடமாவே இருந்தா. எதுக்கும் அழல, எதுக்கும் பேசல, கொடுத்தா சாப்பிடுவா, கொடுக்கலையா கண்டுக்க மாட்டார், நல்லதோ கெட்டதோ இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பா அம்மா எல்லாம் பார்த்தா பாவம் இவன் ஊமை செவிடன் அப்படின்னு நினைச்சுட்டா. பாகவதர்கள் மகாத்மாக்கள்லாம் அப்படிதான் இருக்கா. உலகத்துக்கே தெரியாம தன்னை மறைச்சிண்டு வாழறாரு. அவர் பார்த்தா ஹரிஸ்மரணை பண்ணணும், எவ்வளவு முடியுமோ ஹரித்யானம் பண்ணணும். அப்ப எந்த விஷயத்துக்கும் விலை கொடுக்கப்படாது. யாராவது அவரை கேவலப்படுத்தினாலும் கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். யாராவது அவரை கொண்டாடினாலும் கண்டுக்க மாட்டார். நம்ம ரெண்டுத்துக்குமே முதல்ல நிற்போம். என்ன சொன்னீங்க, என்ன பத்தி சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆசை. சரி, என்ன பத்தி என்ன சொல்லு, இப்ப தைரியம் தான் சொல்லு. அப்ப நம்ம மேல இருக்க அபிமானம் எவ்வளவு தூரம் திட்டினாலும் கொண்டாடினாலும் அதை கேட்கணும்னு ஆசை. அவதான் சொன்னது கேட்கலையோன திட்டினது, இதேமேனு போயிட வேண்டியது தானே. இவ்வளவு சுத்தன அறிஞ்சிருக்கா, நீங்க திட்டினதே காதல விட சந்தோஷமா போயிட வேண்டியது தானே. என்ன சொன்னீங்க சொல்லுங்க 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 சொல்லி திருப்பி திருப்பி கேட்டு அவன் ஒரு தடவை திட்டினதை திருப்பி ரெண்டாவது கன்ஃபார்ம் பண்ணி, ஆமா அவனுக்கு அறிவில்லைன்னு சொன்ன பெண்ணா. ஒரு தடவை சொன்னதா காதல் வழியும், ஆஹா பரவாயில்ல, பகவான் ஆசீர்வாதம் போக தோன்றதில்லை, அது எப்படி அறிவில்லைன்னு சொன்னேன். அப்படி அறிய அப்ப ஒண்ணுமில்லாத விஷயத்தை பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி நேரத்தை வீணடிச்சு, உடம்ப வீணடிச்சு, மனசை கஷ்டப்படுத்திண்டு, இந்திரியங்களை கஷ்டப்படுத்திண்டு, எமோஷனல் இடியட்ஸ், இடியட்ஸ் முட்டாள்கள், எமோஷன் அதையே அப்படி சொல்லிட்டாரு. என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டாலும், என்ன கேள்வி கேட்டா அவங்கள பார்த்து நாய் மாதிரி குறைக்கணும்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோமே நன்றியோட இருக்கணும். சித்திரதிலேயே நல்ல விஷயம் இருக்கு. கழுதியாதான் போக போற, அப்படியா பாண்டரங்கம் கழுதியா போயிடுறேன், அவ்வளவு முடிஞ்சு போச்சு, இருமையா போ அப்படின்னா சரி கிருஷ்ணன் கேட்கட்டும் அவ்வளவுதானே, எருமையா போனா கிருஷ்ணன் கேட்கட்டுமே, உருப்படவே மாட்டேன் சந்தோஷம் கிட்ட விட்டு மந்திராலயத்தை சொன்னார் கேட்டுருந்தா, நான் சொல்லிட்டே இருந்தேன் பகவான் பார்த்துப்பேன் நீங்களாம் உருப்படவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு என்ன அப்படி சொல்லிட்டேன்னா, உருப்படன்னா ராகவேந்திரன் உருப்பட வச்சிருவார், ராகவேந்திர கிருப்பை கன்ஃபார்மா கிடைக்க போறதுன்னு, ஏன்னா நீங்க உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, யாரா உருப்பட மாட்டேன்னு சொன்ன ராகவேந்திர மனசு கேட்காது, ஐயோ உருப்படனமே ஆசீர்வாதம் பண்ணுவா ரொம்ப சந்தோஷம் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் பண்ணல அப்படின்னு, உண்மை அதுதான் நம்ம அந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம கிட்ட தான் இருக்கு, அவ மரியாதை கொடுக்கறதுனால மரியாதை கொடுக்கறா அர்த்தமே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஹா உங்களை போல உண்டா அப்படின்வா பின்னாடி அது ஒரு லூசு அப்படின்வா, அவ பின்னாடி சொல்றதான் உண்மை, நம்ம நேர எதிர்க்க சொல்றது உண்மையே கிடையாது உலகத்துல, நல்லா ஞாபகம் பல வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், நேர ஒருத்தருடைய முகம் வேற, நிஜமாவே எல்லாருமே ஒரு முகமுடி போட்டுதான் வாழணும், முகமுடி இல்லாமல் நம்ம யாரும் யாரோடையும் பழகிறது இல்லை, நம்முடைய உண்மையான முகம் தெய்வத்துக்கு மட்டுமே தெரியும், தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும், குருவுக்கு தெரியும், அதெல்லாமே நம்ம எல்லாரும் ஒரு முகமுடி போட்டுதான் இருக்கும், யாராவது நம்மளை பார்த்து அவர் கோபமே படமாட்டா சொல்லி வேற வழியே இல்லை மெயின்டைன் பண்ணியே ஆகணும், கோபமே படமாட்டான் அப்படியா எவ்வளவு வந்தாலும் அப்புறம் ஒவ்வொரு அழுவா, எவ்வளவு கோபம் வருது தெரியுமா மனசு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது சொல்லி சொல்லியே வாய் அடைச்சுட்டா அப்படின்னு, அப்ப நாம தான் நம்முடைய மனசுக்கு எடுத்துக்கிறோம் வேற யாரும் இல்லை, அதனால ஜடபடுறவர் தானாகவே எல்லார்கிட்டையும் பேச்ச குறைச்சார், எல்லார்கிட்டையும் பழகிறத குறைச்சிருந்தார், யார் மேலையும் வெறுப்பும் இல்லை விருப்பும் இல்லை, யார் மேலையும் அவருக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை கவலையும் இல்லை பயமும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம ஒவ்வொன்னு கேட்கும் பொழுது அபிமானம் வைக்கும் பொழுதுதான் அவ பண்ணலே அப்படின்னா நமக்கு ஒரு துக்கம் வரும், அவ பண்ணிட்டா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், பகவான் நிறைய பண்ணிட்டு இருக்கான், யார் மூலமாவது நமக்கு ஏதாவது நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ உள்ளுக்குள்ளே இருந்து பண்றது தெய்வம், தெய்வம் சொல்லாம யாராவது நமக்கு நல்லது பண்ண முடியும் நினைக்கிறீங்களா, சத்தியமா முடியாது, தெய்வத்தினுடைய பலம் இல்லாமல் காற்று கூட நம்ம மூக்குக்குள்ள போக முடியாது, மூச்சு இழுக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிஜனா இந்த பக்கம் ஆக்சிஜன் அப்படிங்க பண்றோம் இல்லையே, நம்ம பாடு இழுக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிஜனா பாத்து பாத்து இருக்கணும் போயிட வேண்டியதுதான், நம்ம பாட்டுக்கு மூச்சு விழறது எடுத்து இழுக்கிறோம் போயிடும் மூச்சு இழுக்கணும் அவ்வளவுதானே, அப்ப இந்த உள்ள இழுக்கும் பொழுது இது ஆக்சிஜன் வரணும்னு யார் முடிவு பண்றா பகவான் தானே, அப்ப எங்கேயோ இல்ல இப்ப மூக்கு பக்கத்துல இருந்து ஆக்சிஜன் உள்ள தள்ளி விடுறான், எங்கேயோ இல்ல நாக்குல உட்காந்து ருச்சியை தெரிய வைக்கிறான், எங்கேயோ இல்ல தொண்டைக்குள்ள முழுங்கிற நேரம் வயிற்றுக்குள்ள போக வைக்கிறான், எங்கேயோ இல்ல காது பக்கத்துல சத்தம் வருது இல்லையா, இந்த காது இங்க வந்துக்கே சத்தம் சத்தம் எங்கிட்டே வந்து கேட்கல, காது பக்கத்துல கிருஷ்ணன் உட்காந்துக்கான் அந்த சதத்தை பிடிச்சு வைத்து உள்ள விடுறான் காதுக்குள்ள, அப்படி இங்கே உட்காந்துட்டு இருக்கான், நீங்க பேசும்போது நாக்க பரட்டுறான் வந்தான் நீ அப்படி பரட்டி விடுறான் ஆ அப்படின்னா ஆ கிருஷ்ணா பரட்டுறான் நாக்க பரட்டுறான் விச்சல், அப்ப கோபத்துல அதுதான் நடக்கிறது பகவான் பண்ணிட்டு இருக்கான், அந்த நாக்க பரட்டுற வேலை அவன் பண்ற உபயோகப்படுத்திக்க வேண்டியது உங்க பொறுப்பு, அப்ப தெய்வம் கூட இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கு சரியா, அதை அனுபவிக்க, அதனால மற்றவர்கள் கொண்டாடுறதோ மற்றவர்கள் கேவலப்படுத்துறதோ நம்மளை தப்பா நினைக்கிறதோ எதுவா இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவோம், அகல்யா தேவி அவ சரியில்லை நம்ம வீட்டுக்காரே சாபம் கொடுத்துட்டு போயிட்டார், அவன் எதிர்த்து வாதாடல புலம்பல அழல ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டான், ராமநாமத்தை ஜபிச்சா ராமன் தேடிந்து அவ எந்த இடத்துல கல்லா இருந்தாலும் அங்க வந்து தன்னுடைய பாதத்தை வச்சு அவள் பத்திவர்தைன்னு பகவான் நிரூபணம் பண்ண சரியா, நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களை நிரூபணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட எல்லாம் பைத்தியம் பிடிச்சது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ எதிர்பார்க்கற மாதிரி நீங்க வாழணும்னு ஆசைப்படுற நடக்குமா, கொசுக்கு ரொம்ப ஆசை அது கடிக்கும்போது நம்ம அடிக்கவே கூடாது முடியுமா, நாய்க்கு ரொம்பவே ஆசை அது துரத்தும் போது நம்ம ஓடணும்னு முடியுமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசை இல்லாத ஆசைப்படி வாழ முடியுமா, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதனாலே ஜடபரதர் கவலைப்படல, இந்த உலகம் இவ்வளவுதான் இந்த மனிதர்கள் இவ்வளவுதான் இவா வாழ்வுடைய பலம் இவ்வளவுதான் தீர்மானம் பண்ணி வச்சுட்டேன்னா போதும், ஒரு நிதானம் இருக்கக்கூடாது யாரையுமே, இன்னைக்கு இப்படி இருக்காள், நாளைக்கு அவாளே மாறல, நீங்க நல்லா இருக்கமா நாளைக்கு மாறல, எப்படி வேணா இருக்கும், காலப்போக்கில் எல்லாமே மாறும். தெய்வத்தை நம்பினோம்னா எல்லாம் அழகாக நடக்கும். இதுக்குதான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இவா சரியில்லை அப்படின்னு வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம், இவா ரொம்ப ஜோர் அப்படின்னு கொண்டாடவும் வேண்டாம். சரி, இன்னைக்கு ஒழுங்கா இருக்காதா நல்லது, அவ்வளவுதான். காய்கறி விலை ரொம்ப விலை விற்கிறது, நம்மளோட வெங்காயம் எல்லாம் 100 ரூபாய் கிலோ விற்கிறது, 100 ரூபாய் இருக்கிறதால வேண்டாம் போ அப்படி ஒதுக்கிதல் நீங்க இல்லையா, விலை கொஞ்சோண்டு தானே வாங்க வந்தது இல்லையா, அவ்வளவுதான். 100 ரூபாய் கிலோ ஏடுது, இனிமேல் வாழ்க்கை சத்தியமா வெங்காயத்தையே தொடமாட்டேன்னு யாராவது சபதமா பண்ணு, ஒன்றும் கிடையாது. தங்க விலை ஏறுது, இனிமேல் வாழ்க்கை தங்கத்தை வாங்கினா கேளு, யாரா ஒரு பெண் சொல்லட்டும், நான் உபன்யாசத்தையே விட்டுருவேன். சத்தியமா என்னாலையும் முடியாது, அவளாலையும் முடியாது, முடியாது இல்லையா, இவ்வளவுதான். அப்ப நம்முடைய சுபாவம் எல்லாம் பகவானுக்கு நல்லா தெரியறது. அப்ப இவ்வளவுதான், அதனாலதான் ஜடபடுற, ஏன் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னா, அவர் பாதிக்க சரி இந்த மனிதர்கள் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிதானம். வீட்டுல ஃபேன் வச்சுட்டு ஏசி மாதிரி காத்து வரலையா வருமா, ஏசி மிஷின் போட்டாதான் காத்து வரும், டிவி ரிப்பேரா இருக்கு ஏசிலேயே அப்படி டிவி தெரிஞ்சா என்ன இருக்குமே நடக்குமா, ஏசி அது சில்லுன்னு அவ்வளவுதான். ஃப்ரிட்ஜில் எதை வச்சாலும் கெட்டு போகாது, மனசு கொண்டு வைக்க முடியுமா, மனசு கொண்டு பத்திரமா வச்சா கெட்டு போகாம இருக்கும், மனசு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு, வயிற்று கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஆக முடியும், முடியாது இல்லையா, அதுக்கு இவ்வளவுதான் பலம். அது போல மனிதர்களுக்கு இவ்வளவுதான் பலம், பகவானுக்கு தான் பூரணமான பலம். அப்ப ஜடபரதர் தேனேன்னு இருந்தா என்ன கிடைக்கிறதோ, நீங்க தெய்வம் கொடுத்தது சாப்பிட்டா, யாராவது திட்டினா சரி திட்டா, அவளுக்கு ஏதோ கோபம், நம்மளே ஆக வேண்டிய காரியம் நடக்கல, இல்லாட்டி நம்முடைய முறைகள் அவளுக்கு பிடிக்கல, இவ்வளவுதான காரணம், வேற என்ன. நம்மளை திட்டத்துக்குனே யாராவது அவதானம் பண்ண போறாளான்னு, நம்மளை திட்டதே ஒரு வாழ்க்கையின் லட்சியம், உன்னை திட்டி திட்டியே அதுதான் என் வாழ்க்கையின் சந்தோஷம், யாராவது இருப்பாங்க, யார்தான் எவ்வளவு நேரம் திட்ட முடியும், திட்ட எவ்வளவு நேரம் யாரால திட்ட முடியும், போலீஸ்காரன் எவ்வளவு நேரம் தான் அவர் திருடன் அடிக்க முடியும், எந்தவுமே அவசியம் கெட்ட விஷயத்துக்கு ஒரு எல்லைக்கு மேல யாராலையுமே போக முடியாது, போர் அடிச்சிடும் டயர்ட் ஆயிடும். அதனால பரதர் பேமேனு இருந்தார், அப்பா அம்மா எல்லாரும் அவர், அப்பாவும் போயிட்டா அம்மாவும் போயிட்டா, அண்ணன் தம்பி எல்லாம் கண்டுக்கல, கூட பிறந்தவர்கள் தான், சத்தபந்தம் தான், கண்டிக்கவே இல்லை, இவனு பார்த்தாரு சரி அவ அப்படி வச்சிருக்கா இருந்துட்டு போட்டமே என்ன அர்த்தம், இப்ப சொந்த பந்தங்கள் ஒதுக்கி வச்சவாள்லாம் என்ன வீணா போயிட்டாளா, சொந்த பந்தங்கள் கொண்டாடுறவாள்லாம் நல்லா இருந்துட்டாளா, இன்னும் கிடையாது, வா வா வாழ்க்கை என்னமோ தெய்வ கிருப்பையில நடந்துருக்கு, ஒண்ணுமே கிடையாது. கார்த்திகைக்கு அண்ணன் ஒரு 100 ரூபாய் அமைச்சான, 1 கோடி ரூபாய் சேர்ந்துட போறதா, 100 ரூபாய் அனுப்பலைன்னா அது நஷ்டம் வந்துட போறதா, ஒன்னும் கிடையாது, பெருசா ஒண்ணு ஆயிட போடுற அவாவா வாழ்க்கை, அவாவா பசி தாகம், நம்ம கடைசி என்ன உண்டு அது வரைக்கும் எல்லாம் இருக்கு. ஒருத்தர் கொண்டாடுறதுனால பெருசா கிடைச்சிட போறதும் இல்லை, ஒருத்தர் ஒதுக்கறதுனால தெய்வம் தள்ளி வச்சிட போறதும் இல்லை, இதுதான் நியதி. தெய்வம் நம்ம கூட உண்டு, கிருபை பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்கலன் நீங்க எல்லாம் சொந்த காலெல்லாம் கூப்பிட்டு வந்தா கோவிலுக்கு வரணும்னு சொல்றானா, நீ வந்தா போதும் அவ்வளவுதான், நீ வந்தா போதும், நீரா பிருந்தாவனம் போனா துவாரகா போனா பாட்டி போனான், உத்தமமான தம்பதிகள் கதை வேற, அதுக்கு சொன்னா மனுஷனுக்கு அபிமானம் வேணுன்றதுக்காக சொல்ல, டெய்லி சத்தங்கத்துக்கு வரையும் அழகா ஒரு சாருல உட்காந்துருக்கு, 7 நாள் உட்காந்து நான் பாகவதம் கேட்ட சாரு, இப்ப நான் பத்திரமா வீட்டுல ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அடுத்த வாட்டி உங்களை பாகவதத்துக்கே உள்ள விட மாட்டான், உட்காரதுக்கு மட்டும்தான் அந்த சார், அந்த உட்காரணம் சத்விஷயம் கேட்கணும், சார் நல்லா சௌகரியமா இருக்கும்பா அப்படின்னு உட்கார்ந்து அனுபவத்தையும் நினைச்சிருந்தாலும் பாகவதம் போயிடும். அப்ப இந்தந்த விஷயத்துக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு நியமங்கள். பரதர் ஏற்கனவே மான்மேல் அபிமானம் வச்சு வீணா போனதுனால ஜாக்கிரதையா இருந்தார், யார்கிட்டையும் பேசல, தேவையான இருந்தார், அவர் உண்டு தான் உண்டு தன் பக்தி உண்டு. நம்முடைய முக்கியமான வேலை நம்முடைய பக்தி, நம்முடைய பக்தி 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 காதல நான் பக்தி பண்ணணும், படிக்க வந்தாலும் பக்தி பண்ணணும், எந்த வந்தாலும் பக்தி 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 பக்தி, இது வந்தாலும் நான் மூச்சு விடணும் ஆசைப்படுறோம், இல்லை நல்லா நான் மூச்சு வீழ்த்து விடணும் அதே நான் ஆசைப்படுறோம். அந்த மாதிரி நம்முடைய முதல் கடமை கடைசி கடமை முழு கடமை பக்தி ஒண்ணுதான். அப்ப ஒரு நாள் அவர் காட்டுல இருக்கார், அப்ப ரகுகுணன் ஒரு ராஜா, அவன் எப்படி போறான் கபிலர் அவர்கிட்ட உபதேசம் வாங்கறதுக்காக, அப்ப அவனுடைய பல்லக்க தூக்கிற 4 பேர்ல ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போயிடுறது, இவர் இந்த காட்டுல படுத்துட்டு இருக்கா, நல்ல ஆசான் பாகுவா இருப்பார், ஜடபரதர் அழுக்கழுக்கா இருப்பார், குளிக்கவே மாட்டார். பெருசா அவரை பார்த்தா ஒரு பெரிய யோகி, ஒரு தபஸ்வி அப்படின்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. திருவண்ணாமலை எல்லாம் எத்தனையோ யோகிகள் எல்லாம் உண்டு, ரிஷிகேஷ்லாம் கஞ்சா சாமியாரும் உண்டு, ரெண்டும் இருக்கு. ஏன்னா அப்படியே உட்காந்துருக்கான யோகி நினைச்சிடாது, அவன் கஞ்சா அடிச்சு உட்காந்துருப்பான், கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். நம்ம தேவையே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா அது கஞ்சா சாமியார கூட பல பேர் கொலை பண்ணிட்டு ரிஷிகேஷன் போய் உட்காந்துட்டு இருப்பான், சௌக்கியமா தாடி வளர்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அவ கண்ணை திறந்து பார்த்துப்பான். நடிகை நான் பார்த்திருக்கேன் பல பேர். இவர் பெரிய ஞானி, ஜேனே இருக்கார். அப்ப இவரை கூட்டு பல்லக்க தூக்க சொன்னான். ஒரு பல்லக்க தூக்குறா, ராஜாவோட பல்லக்க தூக்கினா சந்தோஷம் ஒண்ணு இல்ல, ஒரு சமாதானம் ஒண்ணு இல்ல. ஆஹா, ராஜாவோட பல்லக்க தூக்குறேன், ராஜா நிறைய சன்மானம் கொடுப்பான். அவருக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நடந்து போகும்பொழுது பூமியில கீழே ஏதாவது பூச்சி இருந்தா அதை மெதிச்சு விட்டேன்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு, அந்த பூச்சிகளுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு பொறுமையா நடக்கிறார். அது மற்றவர்களுக்கு ஈக்குவலா நடக்கல. அப்ப உள்ள இருக்கிற ராஜாவுக்கு கஷ்டம், இங்கேயும் அங்கேயும் முட்டிக்கிறான், பல்லக்கல சத்தம் போட்டான். எல்லாரும் சொன்னா இவன் தான் ஒழுங்கா தூக்கலன்னு. ராஜா கோபமா சொன்னான், நீ ரொம்ப நோஞ்சானா இருக்கா, நல்லா ஜம்முன்னு இருக்கா, நோஞ்சானா இருக்கா, உன்னால தூக்க முடியல, பாவம் ரொம்ப இழைச்சு போயிட்டா, கிளச்சு போயிட்டா அப்படின்னா, உடனே சிரிச்ச ராம, இழைச்சுதான் போயிட்டேன், கிளச்சுதான் போயிட்டேன், மூணு ஜென்மாவா அப்படின்ட்டா. நீ என்னதான் பண்ணாலும் தண்டனை எல்லாம் என் உடம்புக்கு தான்டா அப்படின்ட்டா. உடனே ராஜா பார்த்தா அவர் யாரோ ஞானின்னு சொல்லி அவர் பல்லக்கிலேருந்து கீழே குதிச்சு அவர் திருவிடிகள்ல விழுந்து கை கூப்பிண்டு எனக்கு ஞானத்தை கொடுங்கோன்னு சொல்ல, அவர் அழகா சொல்றார், சரீரம்ன்றது கர்மாவுடைய வசப்பட்டு கிடைச்சிருக்கு, கர்ம வசத்தினாலே ஒரு சரீரம், ஆண் சரீரம் பெண் சரீரம் நம்ம எல்லாம் ஒரு உடம்புல இருக்கோம் இல்லையா. இந்த உடல் நாமே தீர்மானம் பண்ணது. நம்ம எப்படி தீர்மானம் பண்றோம்னா, நம்ம பண்ணக்கூடிய காரியங்களை கொண்டு இந்த உடல் தீர்மானிக்கப்பட்டது. நம்ம என்னென்ன காரியம் பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்கோமோ அது காரணம் கொண்டு நமக்கு ஒரு உடல் கிடைச்சிருக்குது. ஆண் பெண் இல்லாட்டி உடல் குறைகள் இல்லாட்டி குடும்பத்தில் குறைகள், இது எதுவுமே அடுத்தவர்கள் பண்ணதுனால வரல, நம்முடையதுனாலே வந்தது, நம்முடைய தவறுகள். அப்ப எல்லாருமே தவறு பண்ணிருக்கோம், தவறு பண்ணாதான் உடம்பே கிடைக்கும். மனுஷ உடம்பு கிடைக்கிறதுனா பாபம் புண்ணியம் ரெண்டும் கலந்திருந்தா தான் கிடைக்கும். ஆனா அந்த உடம்புல இருந்துட்டு அழகா எல்லாத்தையும் போக்கடிச்சுட்டு பகவானை அடைய முடியும். அதனால ஜடபரதர் சொன்னார், ரகுகணா இந்த உடம்பு செத்ததுரா, அதான் ஆழ்வார் சொல்ல செத்ததில் வயிற்றில் சிறியது பிறந்தா. இது உடம்புக்கு உயிர் கிடையாது, உடம்புக்குள்ளதான் உயிர் இருக்கு, உடம்புக்கு உயிர் இல்லை. திடீர்னு நன்னா கிள்றல், ஆ ஏன் கிள்ற வலிக்கிறது அப்படின்னு சொல்லி பணத்தை நல்லா கிள்ளி போறது தேனே இருக்கும், அசறவே அசராது. நமக்கு வர தைரியம் வேணும் வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் பணம்னா பயமா தான் இருக்கும். ஆனா பணத்தை பார்த்தா பயப்படவே விடாது, தேமேனு இருக்கும், என்ன பண்ணாலும் சொல்லாது. அறிவு இருக்கான்னு கேட்டா கூட திரும்பி உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்காது. நீ காடி துப்பினா கூட தொடச்சுக்கணும் தொடச்சுக்க அது பாட்டு கிடக்கும். பார்த்துக்கோங்க, அந்த ஏதானும் பண்ணும்போது யாரா சும்மா இருந்தா பயமா இருக்கு பார்த்தாலும் அதான். நீங்க ரிப்ளை பண்ணாதான் பிரச்சனை, பணம் மாதிரி இருக்கோ தப்பே இல்ல. நான் சொல்ல பிராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், நீங்க என்ன வேணா சொல்றோம், நீங்க பாடு இப்படியே இருக்கோல, பயப்பட ஆரம்பிச்சு என்னமோ தெரியல. நமக்கே சில பேர் சண்டை போட்டா தைரியமா அவன் நன்னா சண்டை போடுவா, சண்டை போட்டுரும். சில பேர் சண்டையே போட மாட்டா, பயம் இருந்துட்டே இருக்கும், ஆயுசு முழுக்க சாகர வரைக்கும் அந்த பயம் விட்டு போகவே போகாது. பேசி தொலைச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு நம்மளே டீச்சர் இல்லையா ஹோம்ஒர்க்லாம் யாரா பண்ணா பசங்களா எழுந்துக்கோ டீச்சர் சொல்லுவா, பசங்கள்லாம் எழுந்துக்குவோம். சரி இன்னைக்கு கையில் அடி பிரிச்சு விளாசுற டீச்சர் நிக்க வச்சு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வேற ஏதாவது யாரா வந்துருவா பேசிடுவா, பசங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். நாலு அடி அடிச்சுட்டா பரவாயில்ல, அடிக்கவும் மாட்டேங்கிற யார் யாரோ வந்திருக்கா எப்படிப்பான்னு தெரியல, நாளை கேட்டு வச்சு அடித்தாங்கன்னா. அப்ப அமைதிக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, நல்லா ஞாபகம். உங்களுடைய அமைதி உலகத்தையே பயமுறுத்தும். நம்ம வாயை திறந்தா நம்ம வீக்கு நம்மளே காட்டி கொடுத்துருவோம். வாயை திறக்காத வரைக்கும் நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு தேமேனாவது நம்புவா. என்னமோ அமைதியா இருக்காப்பா, என்னமோ பிளான் பண்றான்னு நிம்மதியா இருப்பா. வாய திறந்தோம்னா நம்ம இவ்வளவுதான் அவளை தெரிஞ்சு போறோம், ஐய இது நாய் தான், குறைக்கிற நாய் கிடைக்காதுன்னு இல்லையா, இது இவ்வளவுதான், இது பன்னி தான், கிண்டலா சொல்ல நினைக்க வேண்டாம். மற்றவர்களுடைய அபிப்பிராயம் நம்ம மேல, நம்ம வாய திறக்காத வரைக்கும் நிஜமாவே உலகம் பயப்படும். எப்பயாவது இருக்கணும், இருபதாலும் வாய திறந்தா பிரச்சனை. ஜடபர் அழகா சொல்லிட்டார், இந்த சரீரம்ன்றது ஒரு அச்சேதனம் பா, உயிரற்ற ஜடப்பொருள் சரியா. இது உன்னுடைய கர்ம வினையினாலே நீ தயார் செய்தது. ரெடிமேட் சொல்றாங்க, ரெடிமேட் முதல் ரெடிமேட் நம்ம உடம்பு தான். போன ஜென்மத்திலேயே இந்த ஜென்மத்துக்கான உடம்ப ரெடி பண்ணிட்டோம். ஜடபரவர் தானே மான நினைச்சு நினைச்சு மான ரெடி பண்ண, அவர் வைகுண்டம் போக வேண்டியது. மான ரெடி பண்ணது அவருடைய சிந்தனை, அவருடைய நினைவுகள் தானே. நம்முடைய நினைவுகள் தான் நம்முடைய கர்மாக்கள் தான் நம்முடையதான பல சரீரங்களை தீர்மானிக்க. இந்த உடம்புக்கு என்ன டிரஸ் நீங்க தானே தீர்மானிக்க, வேற யாரும் தீர்மானிக்கல இல்லையா. இது அழகா இருக்கு, இது நன்னா இருக்கு, நீங்க தானே முடிவு பண்றீங்க. அந்த மாதிரி அழகா ஜனபர் எல்லாம் சொன்னா, அவனுக்கு வாழ்க்கைனா என்ன, மனிதர்கள்னா என்ன, குடும்பம்னா என்ன, எல்லாம் புரிய வச்சா சொல்லிட்டு சொல்றா. இதெல்லாம் டக்குன்னா புரிஞ்சிடாத ரகுபனா, மகத்பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய பாத தூளி உன் தலைமையில பட்டது அப்படின்னா உனக்கு எல்லாம் தெளிவா புரியும். அதனாலதான் கோவில்கள்லாம் சடாரி சாதிக்கிறான். பெருமாள் கோயில் சடாரினா பெருமாளுடைய திருவடி தலையில பட்டதுன்னா நல்ல புத்தி வரும். நம்மாழ்வார் சன்னதியில சடாரியில் இருக்குது ராமானுஜம்னு பேர். ராமானு நம்மாழ்வாருடைய திருவடி ராமானுஜம். பூ மண்ணு மாது பொருந்தியமார்வன் புகழ் மலிந்த பா மண்ணு மாறன் அடி பணிந்து உயிந்தவன். நம்மாழ்வார் திருவடியை பணிந்து உயிந்தவன் ராமானுஜன். அதனால நம்மாழ்வாருடைய திருவடியாக ராமானுஜம், ராமானுஜ திருவடி பட்டார். மகத்பாத ரஜோபிஷேகம், மகானுடைய திருவடி துளி தலையப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு மகிமை உண்டு. இந்த ஆயுர்வேதத்துலாம் ராசனாதி பொடின்னு உண்டு. தலைக்கெல்லாம் குளிச்சா அப்படின்னா உடனே அந்த பொடி எடுத்து உச்சம் இல்லை அப்படி நல்லா தேய்ச்சிடுவான். அப்ப தலையில நீர் போத்துக்காது, தலையில பாரமா இருக்கா. அந்த மாதிரி மகான்களுடைய சரண தூளி அவளுடைய திருவடிப்பட்ட அந்த மண் எடுத்து அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது பெரிய பாக்யம். ஏன்னா அதுக்கு அதுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபோர்ஸ் இருக்கு. அவ பண்ண தியானம் நாமஜபம் எல்லாம் அவ நிக்கிற இடத்துல அந்த மண்ணுக்கு உண்டு. யாராவது நம்ம திருஷ்டி வச்சிருக்கா அப்படின்னா தெரியல, போய் மண் எடுத்துக்கலாம் திருஷ்டி சுத்தலான்னு சொல்றோம் இல்ல. அல்பமான மனுஷாளுடைய மண்ணை எடுத்து சுத்தினாலே திருஷ்டி கழியும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் மனத்துல வச்சிருந்திருக்க ராமானுஜர் ராகவேந்திர சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடி தூளி தலையில பட்டா வீணாவா போயிடுவோம். மகானுடைய பாத தூளிக்கு அப்படி ஒரு பலம் இருந்தாலும் தொண்டர் அடிப்பொடின்னு பேர் வச்சிருந்தா திப்ர நாராயணன். அவ்வளவு வசதி. அதனால பிருந்தாவனம் போனா எல்லாம் மண் எடுத்து தலையில போட்டுப்போம். ஐயோ கிருஷ்ணன் ராதையும் நடந்தது, நம்மளும் போவோம், நம்மளும் தலையில அள்ளி போட்டுப்போம். சீக்கிரமா பண்டிரிபுரம் போனோம் அப்படின்னு எடுத்து போட்டுடுவது இல்லையா. அந்த இடத்துல விழுந்து பிறந்து அங்க பிரதர்ஷனம் எதுக்கு பண்றோம்னா அங்க நடந்த பக்தர்களுடைய பாத தூளி நம்ம உடம்புல படணுன்றதுக்காக. அதனால மகத்பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரகுவனம் அப்படியே ஏத்துண்டா. இத்தனைக்கும் அவர்கிட்ட கேட்க அவங்களுக்கு எப்படி இத்தனையும் தெரிஞ்சது. அவர் சொல்ல மூணு ஜென்மா வீணா போனவன் நான் ஸ்வயம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்ப்பா. உடனே அழகா பரவாயில்லையே இவ்வளவு உண்மையை சொல்றாரேன்னு சொல்லி அப்படியே நம்பினான். ரகுவனன் நல்ல கதி அடைஞ்சான், பரதரும் நல்ல கதி அடைஞ்சான். இவர விட்டுட்டார் ஒரு கால். நீங்க ஒரு அரை மணி நேரம் டிவி பார்க்க வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரம் டிவி பார்க்கும் போது வேறதான ஒரு வம்பு பேசுறது ஏதோ அவனு. நான் டிவின்னு எல்லாருக்கும் புரியும்ன்றதுக்காக டிவின்னு சொல்றேன். நீங்க எல்லாம் டிவி பார்த்தீங்கன்னா சுத்தமாக சொன்ன அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் ஈடுபட்டு கிடக்குறோம். அப்ப ஒரு அரை மணி நேரம் எல்லாம் மறந்து போயிடுறது. அப்புறம் திடீர்னு ஹரே கிருஷ்ணா ராமா விட்டலா எங்கேருந்து வருது. அரை மணி நேரம் நினைப்பே இல்லாம இருந்து உள்ளே பகவான் சொன்னா டிவி பார்த்த இப்பயாவது என் நாமத்தை சொல்லுன்னு அவன் சொல்றான். ராத்திரி நன்னா தூங்குறோம், எல்லாம் மறந்து போயிடுறது. நம்மையே நாம் மறக்கும் சுகமான ஒரு அனுபவம். ஏண்டா தூக்கம் சுகமா இருக்குன்னா முதல்ல நம்மளை மறந்து தொலைச்சிடுவோம். நம்மளை மறக்கிறத போல சுத்தம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் குடிக்கிறான், போதை இருக்கிறான், தன்னை மறக்கிறதுக்கு தான். தன்னை மறக்கிறதுக்கு இயற்கையான வழி தூக்கம், செயற்கையான வழிகள் தான் அந்த குடி எல்லாம் உண்டு. தெய்வீகமான வழி தியானம் நாமஜபம், அது தெய்வீகமான வழி, உண்மையான சரியான நிரந்தரமான வழி. தூக்கத்தை எல்லாத்தையும் மறந்து தூங்குறோம். காத்தால எழுந்தவன சரி சொல்லியிருக்க ஹரி 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 சொல்லியிருக்க, அவரும் பாவம் ஹரி ஹரி கட்டிட்டே இருக்க சொல்லி வைப்போம். ஹரி கிருஷ்ணா ராமா பெரிய நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஸ்ரத்த இருக்கோ இல்லையோ, சரி சொல்லித்தான் பார்ப்போம். ஒரு தோணல் எங்கேந்து வருதுன்னா உள்ளுக்குள்ளேந்து பகவான் எடுத்து கொடுக்கறான். அந்த காலத்துலாம் இந்த தெருக்கூத்து டிராமா எல்லாம் நடக்கும், வசனம் பேச மறந்துடுவான். கையில் உடனே சொல்லிதான் வசனம் என்னை அனுகிரகங்கள்னு சொல்ல மறந்துடுவான். இங்க யாராவது நடிக்கிறவன் உடனே சைட்லேருந்து என்னை அனுகிரகங்கள்னு சொல்லுன்னு ஒருத்தன் கட்டுவான். அதை காதல் என்னை அனுகிரகங்கள் அப்படின்னு அதே மாதிரிதான் கிருஷ்ணா ராமா கோவிந்தா விட்டலா அப்படியே வரது அப்படின்னா நாராயணா வைகுண்டபதி திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பி பாண்டுரங்கா ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி பத்மநாபா ரங்கநாதா திரிவேங்கடமுடையா ராமானுஜா அப்படியே வரது நரசிம்மா அப்படி வரதுன்னா உள்ளேந்து பகவான் சொல்றான் சொல்லுப்பா சொல்லுமா பாசியோட அது குரலா கேட்கல உங்களுக்கு அவ்வளவுதான் அது குரல் கேட்டா என்ன இருக்கும் சொல்லு விட்டலா சொல்லு சரி இவ்வளவு நேரம் மறந்துட்டு பரவாயில்ல இப்போத்தேன்னு சொல்லு இந்த குழந்தைகள்லாம் ஸ்லோகம் சொல்லி கொடுப்போம் பாசுரம் சொல்லி கொடுப்போம் மறந்து போயிடும் நான் சொல்லு உனக்கு தான் தெரியும் அடுத்த நிலையம் தானே மார்கழி இது நிற்கும் அது அப்புறம் மார்கழி அடுத்த திங்கள் அவ்வளவுதான் அப்படின்னு நம்மளே எடுத்து கொடுத்தாச்சு உடனே மார்கழி திங்கள் அப்படின்னு திருப்பி மதியம் மறந்து போயிடும் நிறைந்த நன்னாள்னு கரெக்ட் தான் நடுவில் ஒண்ணு வருமே என்னது மதியம் சொல்லிட்டே நம்ம சொல்லிதான் அது சொல்றது இதே மாதிரிதான் தெய்வம் நம்மளை கொஞ்சி கொஞ்சி சொல்லி கொடுக்கற நம்ம சொல்ற ஒவ்வொரு நாமத்தையும் உள்ளுக்குள்ளே பகவான் சொல்லு அப்படியே அழகா முதுக தடவி தலையில கைய வச்சு சொல்லு ஒண்ணு இல்லை கவலைப்படாது என் நாமம் இருக்கு உன்னால சொல்ல முடியும் நம்மளால நாமம் சொல்ல முடியும்னா உலகத்தை எது வேணா முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாமம் சொல்ல வர்றது இல்லையா ராம் கிருஷ்ண ஹரி வருது நாம ஜபம் வாயில வந்துடுறா வேற என்ன முடியாது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ வருது இல்லையா ஏடு குடலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா வருது ஜோர் से बोल लो प्रेम से बोल लो प्यार से बोल लो प्यास से बोल लो वृंदावन में बरसाना में வருது நாமம் வரும்னா எது வேணாலும் வரும் நாமம் வரலன்னா கஷ்டம் நாமம் வருது வால்மீகிக்கு வரலையே மாறான்னு தானே வந்தது ராமான்னு வரலையே அப்ப நம்ம வாயில நாம ஜபம் வர்றது நாம ஜபம் சொல்ல முடியும்னா தெய்வம் நம்ம கூட இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது வேற ஒண்ணுமே வேண்டாம் தெய்வம் உங்க கூட இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் உங்களை கஷ்டப்படுத்துறவாழ்லாம் கஷ்டப்படுத்தணும் உங்களை கஷ்டப்படுத்துறவாழ்லாம் உங்களை புரிஞ்சுக்கணும் யாருமே உங்களை எழுப்பாம நிம்மதியா தூங்கணும் அதெல்லாம் இல்ல கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா வாசுதேவா ராமானுஜான்னு வந்துடுத்தனாலே தெய்வம் கூட இருக்கு ப்ரூஃப் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி நம்ம என்ன கண்டுபிடிச்சோமா நம்ம என்ன மகாராஷ்டிரா காதாளா இல்லையே விட்டலன் தேடி வந்துட்டா இல்லையா வீடு தேடி வரான் உள்ளம் தேடி வரான் சரியா அப்ப இது போதுமே விட்டலன் வராம விட்டலான்னு வந்துருமா விட்டலன் அவன் வந்து வாயில நிக்காம அவன் நாமம் வந்துருமா எத்தனையோ பேர் எத்தனை பேர் பேர் கேட்போம் உங்க பேர் என்ன சொல்லுங்க மறந்து போயிடுது விட்டலன் பேர் மறந்து போச்சா ஒரு தடவை கேட்டவனே பிடிச்சு கொடுத்துள்ளியா ஏன்னா நாக்கில் வந்து நின்று சொல்ல கடவன் அவன் நீங்க விட்டலா அப்படின்னா இங்க நாக்கில் நின்றுட்டு இருக்கான் ஒருத்தன் இடுப்புல கையை வச்சுட்டு விட்டலா அப்படின்னா அப்படி குதிக்கிறான் ஐயா அது கிருஷ்ணானா குதிக்கிறான் ராஜே அப்படின்னா ராஜா ஆடுறான் நாக்கில் சரஸ்வதி நாட்டியம் ஆடுறா அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கா இல்லையா சத்தியம் அப்ப தெய்வம் கூட இருக்கு தெய்வம் கூட இருக்குன்னா அப்புறம் வேற எதை பத்தி ஏன் கவலைப்படணும் அவசியம் இருக்கா எல்லாத்துக்கும் பதில் தரக்கூடிய எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒருத்தன் நம்ம கூட இருக்கும் பொழுது ஏன் யோசிக்கணும் ஏன் கவலைப்படணும் சில பேர் தான் மொபைலோ டிவியோ நல்லா ரிப்பேர் பண்ணுவான் அவா கிட்ட கொடுத்தா சப்ஸ்கிராஸ் ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம் அருமையா டிவி பார்ப்பா அருமையா ஏசி ரிப்பேர் பண்ணுவான் அருமையா ஃபிரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுவான் அப்ப இந்த மனிதனுடைய அனுபவத்தை கொண்டு நாம ஒரு தீர்மானம் வரும் இப்போ பகவானுக்கு அந்த அனுபவம் இருக்கு அதை சொல்றதுதான் பாகவதம் யாரெல்லாம் காப்பாற்றும் எப்படியெல்லாம் காப்பாற்றும் பகவானுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பகவானுக்கு காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கு அவனுக்கு நன்னா தெரியும் அதனாலதான் விட்டலா கிருஷ்ணா பாண்டுரங்கா பண்டரிநாதா நாராயணா எல்லாம் வரது இதெல்லாம் அழகா சொல்லி கொடுத்தா ரகுகுணனுக்கு ரகுகுணன் அழகா கேட்டான் நல்ல கதி அடைஞ்சான் அப்போ ஒரு கால் நாம தவறா போனா கூட தெய்வம் பிடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு இருக்கு தெய்வம் உங்களை விட்டுடுத்து நினைக்காதீங்க டிவியை பார்த்துட்டு இருந்தா கூட பகவான் திரும்ப திரும்ப இல்ல கிருஷ்ணான் சொல்லு ராமான் சொல்லு கொஞ்ச நேரம் நாமஜபம் பண்ணு இதோ ஒருத்தர் மூலம் பகவான் சரி டிவியே பார்த்துட்டு இருக்கடா இந்த மறக்கிறாள் அவனே பார்த்த மகாபாரதம் மீண்டும் மகாபாரதம் உள்ள வந்துட்டான் முதல் மகாபாரதம் தான் இரண்டாவது மாதிரி மீண்டும் மகாபாரதம் அதுலயும் கிருஷ்ணன் அங்கேயும் உட்காந்து தர்மத்தை சொல்லிட்டு இருக்கான் நாங்கள்லாம் சொல்லி கேட்கல சரி டிவியில சொல்றேன் வீடு அவ்வளவுதானே இல்லையா வாட்ஸ்அப்ல சத்சங்கமா வந்து சொல்றேன் கேட்டா போதும் அவ்வளவுதானே அப்ப தெய்வம் எவ்வளவு தூரம் ஆசாசியா ஓடி வர்றது, ஆசாசியா ஓடி வர்றது, நம்ம மேல ஆசைப்பட்டு ஓடி வந்து நம்ம இறுக்கி ஆலிங்கனம் பண்றதுக்கு ஒருத்தர் ஓடி வரா அப்படின்னு அவனை பெச்சி போ அப்படின்னு யாராவது தள்ளுவாளா? ஒரு குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சமத்தா இருக்கு, நம்ம மேல ஆசைப்பட்டு ஓடி வந்து நம்மளை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து நம்ம மடி மேல உட்காரணும்னு ஆசைப்படுறது, அதை போய் யாராவது தள்ளுவாளா? பாண்டங்கன் ஓடி வரணும், கட்டி பிடிச்சுக்கணும் அப்படின்னு யாராவது தள்ளுவாளா? கிருஷ்ணன் வரா அப்படின்னா வாடா குழந்தைய மடியில்தான உட்கார வச்சுக்கணும். அப்ப தெய்வம் ஓடி வர்றது அனுபவிக்கணும். பல சந்தர்ப்பங்கள்ல நாம விட்டுடுறோம், ஆனாலும் தெய்வம் திரும்ப 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 நாயை விட நன்றி தெய்வத்துக்கு ஜாஸ்தி. இந்த நாய்க்கு ஒருவேளை சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பி திருப்பி தொடர்ந்து தொடர்ந்து கல்லெடுத்து அடிச்சா கூட நம்மளை பார்த்தா வாழா தீண்டு வரும். அவன் படைச்ச நாய்க்கே எவ்வளவு நன்றி உண்டுன்னா அவனுக்கு எவ்வளவு இருக்கும். அதனாலதான் திரௌபதி இத்தினோண்டு ஒரு துணி கொடுத்தா கோவணம் கட்டிக்க அவனுக்கு அவசரத்துல, அதுக்கு தன் தன்னா புடவையை கொடுத்தான். அவ்வளவு ஆச்சரியமான ஒரே ஒரு பிடி அவள் தான் கொடுத்தார் குச்சேலர். அவர் நினைச்சிருந்தார் அந்த ஒரு பிடி அவளுக்கா இவ்வளவு செல்வம் கொடுத்தான், ஒரு பிடி அவளுக்கு கொடுக்கல, இவ்வளவு நாளா என்ன கஷ்டத்திலையும் டெய்லி டெய்லி கொடுத்துட்டார், அதுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்தான். சரியா? இப்ப தெய்வம் நம்ம கொடுத்த எல்லாத்தையும் கவனிச்சுருக்கு, நம்மளை கை விடுறது இல்லை, நம்மளோடதான் இருக்கான் பகவான். அதனால வீணா போய்தான் கவலைப்பட வேண்டாம், எப்படியும் தடுத்தா கொண்டுடுவான். அழகா அந்த விஷயங்கள்லாம் சொல்ற சுகபிரம்ம மகரிஷி, கிளிப்பிள்ள சொல்ல ராஜாவுக்கு பிள்ள பரிசுத்து கேட்கிறான், எல்லாம் கேட்காது. அப்ப நரக லோகத்தெல்லாம் வர்ணிக்கிறான், நரகம் எப்படிலாம் இருக்கும் இப்ப பயப்படுறான் பரிசுத்து. அப்ப நரகம் பாபம் பண்ணவாளுக்கு நரகம் தானோ பலம், பாதிகள்லாம் நரகம் தானா? பாதிகள் திருந்தவே முடியாதான்னா பாதிகள் திருந்தது நிறைய வழி இருக்குன்னு அழகா சொல்ற. அதுக்குதான் அஜாமிலனுடைய சரித்திரம். அஜாமிலன் கன்னியாகுஞ்சம் அப்படின்னு ஒரு கிராமம், இந்த கிராமத்துல இருக்கிறவன் பிராமணன், கெட்டு போறதுக்கு ஒண்ணு பிராமணன் ஜாதி எல்லாம் வேண்டாம், ஆசை இருந்தா கெட்டு போயிடலாம், அவ்வளவுதான். தேவையில்லாத ஆசைகள் இருந்தா எவனா இருந்தாலும் கெட்டு போகலாம். சரியா? ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தா யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாம், பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா யாரா இருந்தாலும் பகவானை பார்க்க முடியும், சந்தேகமே வேண்டாம். சரியா இருக்கா? ஆ ஓகேவா? இல்லாடி நீங்க அப்படி டென்ஷனா பாத்துருக்கு. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. உமக்கு தோற்றம் பாண்டரங்கா பண்டரிநாதா. அஜாமிலன் நல்லா தான் இருந்தான், நல்லா ஞாபகம், யாருமே தான் கெட்டு போகணும் சீரழிஞ்சு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டான். இப்ப குடிகாரன் இருக்கான்னா தான் குடிச்சு வீணா போகணும், தன் குடல்லாம் வீணா போகணும், தன் குடும்பம் கஷ்டப்படணும் நினைக்க மாட்டான். மாடி விட்டான் வெளில வர முடியறது இல்லை, அவ்வளவுதான். யாரையும் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு, நியாயமான காரணத்தை புரியும். அதனால குடிக்க அவளை சப்போர்ட் பண்றேன், அவளை எப்படி வெளில கொண்டு வரணும்னு நம்ம பார்க்கணும். அஜாமிலன் காட்டுக்கு போய் ஹோமத்துக்கு சருகு எடுக்க போனான், மரத்தினுடைய விழுந்த சருகுகள் இருக்குள்ள அதை எடுக்க போனான். அப்போ ஒரு விபச்சாரியும் இன்னொருத்தனும் காம செயல்களில் ஈடுபட்டு இருக்கா, அதை பார்த்தான் மனசு மயங்கி போயிட்டான். அவ்வளவுதான், அவனு பெரிய அழகெல்லாம் கிடையாது, காமத்துக்கு ஒன்றும் அழகெல்லாம் வேண்டவே வேண்டாம். கண்ணே மணியே ரதியே மன்மதா அப்படின்ற மன்மதனா அவ வீட்டுக்காரில் பார்த்தா மன்மதன் யாருக்காவது தோன்றதா? மனைவி பார்த்தா ரதிதேவின்னு யாருக்காவது தோன்றதா? ஆத்திர அவசரத்துக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவுதான். ஒரு எல்லைக்கு மேல எதுவுமே அழகு இல்லை, எல்லாமே இவ்வளவுதான். ஆனா அவனுக்கு என்னமோ தோடி போயிடுது, இவ்வளவுதான், மயங்கி போயிடுதான், எல்லாத்தையும் விட்டுவிட்டாங்க. ரொம்ப நல்லவன், நல்ல பிராமணன், வேதம் தெரிஞ்ச பிராமணன், டெய்லி வேதம் ஜெபிச்சுருந்த பிராமணன், கோவிலுக்கு பயந்துருந்த பிராமணன், எல்லாத்தையும் விட்டான், இவர்கிட்ட மாட்டி விட்டான். குடிச்சான், மாமிசம் தின்னான், எல்லா ஒரு கெட்ட பழக்கம் தான் எல்லாம் தானா வந்துடும் இல்லையா, ஒரு நல்ல பழக்கம் தான் எல்லா நல்லதும் தானா வரும் இல்லையா, இதான் உலகத்தினுடைய கோட்பாடு. வீணா போயிட்டான், 88 வயசு ஆயிடுச்சு, 88 வயசு திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஓடிடும். எல்லாருமே இளமையில எதையோ அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், இளமையில தான் பகவானை நின்னா அனுபவிக்கணும், இளமையில அனுபவிக்க வேண்டியதுன்னா பகவத் விஷயம்தான், அதுதான் ரொம்ப முக்கியம். இளமை இருக்கல் அப்படின்றா இல்லையா, படிக்கிறது இளமையில படிக்கணும்ன்ற இல்லையா, காலத்தை பயிர் செய்கின்ற இளமை ரொம்ப வசதி. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னு சார் நம்மாழ்வார் சொல்றார். திருமாலின் சோழ பெருமாள கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் உடல் நல்லா பலம் இருக்குமே பார்த்துரு அப்படின்னு சார். தெய்வம் அல்லா செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமே அகோவிலே பார்த்துரு அப்படின்னு சார். 88 வயசாயிடுது, படுத்த படுக்கே ஆயிட்டான். யாருக்கும் அவனை பிடிக்கல, வீட்டில் இருக்கவாளுக்கு பிடிக்கல, மனைவிக்கு பிடிக்கல, பிள்ளைகளுக்கு பிடிக்கல, யாருக்கும் பிடிக்கல. நம்ம உடம்புனால பிரயோஜனம் இருந்தாதான் எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டிலேயே இருக்கா, நமக்கு ஒத்தாசியா இல்லைன்னா முகத்திலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு. அவ கோடீஸ்வராளா இருக்கட்டும், நல்லா படித்தவாளா இருக்கட்டும், அழகாவே இருக்கட்டும், என்னதுக்கு பிரயோஜனம்? ஒன்றுக்கு பிரயோஜனம் தலையெழுத்தி வா வீட்டு பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான். உலகத்துல யாராவது யாராவது திட்டுறான்னா முதல்ல யோசிங்க, அப்ப இவாளுக்கு அவ பிரயோஜனமா இல்ல, அதனால திட்டுறா. நம்ம திட்டுறவா நல்லவா நினைச்சிருக்கோம், அங்கதான் பிரச்சனையே. திட்டுறவாள நல்லவா நினைச்சு முடிவு பண்ணிடுறோம். திட்டுறவா நல்லவான்னு அவசியமே இல்லை, திட்டுறவா கெட்டவாள கூட இருக்கும், சரியா? திட்டுறவாள நல்லவான்னு அர்த்தமே கிடையாது. திட்டுறவா எதுக்கு திட்டுறா, தனக்காகவா அவ நல்லதுக்காக திட்டாளான்னு பொறுத்திருக்கு. பள்ளிக்கூடத்தை வாத்தியா திட்டுறார் அப்படின்னா குழந்தை நன்னா வரணும்னு திட்டுறான், அது நியாயமான திட்டு. அதே ஃப்ரெண்டு அறிவு இருக்கான்னு திட்டுறான், என்னடா சினிமா தேட்டருக்கு வரல, உனக்கு வேணா காசு புத்தி இருக்காரா உனக்கு, உனக்கு ஒன்னால போய் உன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுனேன்றான். நல்ல திட்டா, அதோட அவன் தலை முழுகிட்டு போயிட்டே இருக்கணும். அதானே இது எப்படி இருக்குன்றது திட்ட பொறுத்து இருக்கு விஷயங்கள். 88 வயசாயிருக்கு, யாருக்கும் அவனை பிடிக்கவே இல்லை. ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார்லாம் சொல்றார், முதுகு பற்றி கை தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி விதிர் விதித்து கண் சுழன்று மேற்கிளை கொண்டு இருமி, இது என் நப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசா முன் மதுவும் வண்டுகள் பண்பாடும் வதறி வணங்குதுமே அப்படின்னு சார். அதுக்கு முன்னாடி முதல் பாசத்தை முற்றத்து முக்கோள் துணையாக, எவ்வளவு வேணா யார் வேணா துணையா இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜில் அந்த கையில் இருக்க தடி தான் துணை. பெரிய தோழன் யாரு, பெரிய தோழி யாருன்னா வயசான காலத்துல அந்த தடிதான் நம்மளை கீழே விழாம குடிக்கிறது பாருங்க. குற்றத்து முக்கோ துணையாய் அப்படின்னு சொல்ல, முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி, முதுக பிடிச்சிருந்து வயசாயிடும், முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி நம்ம காலுக்கு அந்த பலம் போயிடுச்சு. எந்த உடம்ப கொண்டாடி தங்க பசம் எல்லாம் சாப்பிட்டு டயட் எல்லாம் இருந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் குடிச்சு எல்லாம் பண்ணாலும் கடைசியில முதுகு பற்றி கைத்தளத்தா முன்னொரு கோல் ஊன்றி விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேற்களை கொண்டு இருமி, அதே தள்ளுறது நிற்கும் போதே தள்ளுறது, விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேற்களை கொண்டு இருமி. சில வயசான இருமறதை பார்த்தாலே பிம்மா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அவனாலும் இருமின் இருக்கார் அப்படின்னு இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஆசைப்பட்டா இருமின் இருக்கா. சரி பேர் எங்கிட்ட சார் குருஜி ரொம்ப இருமல், நான் ஆசைப்பட்டு ஆஹா டெய்லி ஒரு 50 ரூபாய் இருமையா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இருமல் வர்றது இருமுறை அவ்வளவுதானே. சரி பேர் நீங்க இருமல் இருமலை பாத்துக்கோங்க, நான் இருமலை பார்த்தா எங்களுக்கு ஜாஸ்தி இருமல் பார்க்காம இருந்தாலே விட்டுருவேன். மேற்களை கொண்டு இருமி முடியல பாவம், இந்த லங்ஸ் எல்லாம் போய் ஜலம் சேர்ந்துடும், தண்ணீர் சேர்ந்துடும், மூச்சு கரு கருக்கரு சப்தம் வரும், தானா இருமல் வர்றது. மற்றவாளுக்கு இடைஞ்சலா இருக்கு, அந்த சப்தம் நமக்கு இடைஞ்சல் நமக்கு பயமா இருக்கு, நமக்கு வந்துடப்படாதே இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. மேற்களை கொண்டு இருமி விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேற்களை கொண்டு இருமி, இது என் அப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசாமுன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இரண்டு விஷயம் வாங்குற போனா தேவலை, போனி போயிடுறதா இல்லையா, எனக்கு பாரம்னு தோணி போயிடுறது. அப்பா அம்மாவோ யாராவது வேணா இருக்கட்டமே, இது என் அப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசாமுன் மதுவன் வண்டுகள் கண்கள் பாடும் வதறி வணங்குதுமே. அந்த வயசுல போக முடியாது பத்ரிகாசம், அதனால ஆழ்வார் சொல்ற அந்த காலத்தெல்லாம் பத்ரிகாசம் பிளான் பண்ணாத உடம்பு நல்லா இருக்கும் போதே போயிடுது அப்படின்ற அந்த மாதிரி அவன் படுத்த படிக்க ஆயிட்டான். இவன் காரியத்தவனால பண்ணிக்க முடியல, யாரோ ஒருத்தருடைய ஒத்தாசை தேவைப்படுறது. அதுக்காக தான் பகவான் கிட்ட சொன்னார் பெரியாழ்வார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளி யானே. நான் பிள்ளைய பெற்றிருக்கேன், நான் பொண்ணை பெற்றிருக்கேன், எத்தனை வேணா பெற்றுக்கோங்க, எத்தனை வேணா பெற்றுக்கோங்க, அது நிக்க போறதான்றது பகவானுக்கு நிக்கட்டும், நல்லா இருக்கும் சொல்றேன். யார் இருந்தாலும் இல்ல, யாரையுமே பெற்றுக்கல பீஷ்மர். ஆனா கண்ணன் வந்து நின்னா, நான் இருக்கேன் பீஷ்மா, தர்மத்தை சொல்லுங்கன்னா. அந்த மாதிரி படுத்த படிக்கையா இருக்கும்போது தர்மத்தை சொல்ல வராது, புலம்புத்தான் வரும். கண்ணன் அவரை புலம்பவே விடல, கிருஷ்ணன் தர்மத்தை சொல்லுங்கன்னுட்டான். பீஷ்மா சிரிக்கிறார், இப்ப எங்கேந்திரா தர்மத்தை சொல்ல முடியும், உடம்பு முழுக்க அம்பு குத்தி இருக்குடா. நான் இருக்கேன் பீஷ்மா, உங்களால சொல்ல முடியும், சொல்லுங்க சொல்லுங்க. மறந்தே போயிட்டாராம், வயச மறந்துட்டு கடகட கட தர்மத்தை எல்லாம் சொல்லிட்டார். இத்தனையும் சொல்லிட்டு நாம தர்மம் விஷ்ணு சகசநாமத்தையும் சொல்லிட்டார். படுத்த படுக்கையா இருந்துண்டு பீஷ்மர் கதற, என்ன கிருப்பப்பா அது, என்ன கிருப்ப. இவானிப்பா அவானிப்பான்னு பார்த்தோம், கடைசியில யாரும் நிக்கல, நீ மட்டும்தான் நிக்கிற. உன் காரணம் கொண்டு பாண்டவர்கள் வந்தா, இது யாரும் வந்திருக்க மாட்டா. அப்ப தெய்வம் தான் சாஸ்வதம். ஐசியூல யாரும் அட்மிட் பண்ணிட்டா பக்கத்துல வேண்டப்படுவா, நீங்க கூடவே இருக்கும்னு சொல்ல, முதல்ல வெளில போகணும்னு. ஐசியூல அட்மிட் பண்ணியாச்சு, நீங்க முதல்ல வெளில போற வழியை பாருங்க. சாயங்காலம் அஞ்சுல இருந்து ஆறு பாக்கலாம், அப்ப பாக்கலாம். காத்தால ஒன்பது மணிக்கு டாக்டர் வருவார், வெளில இருந்து அவர் சொல்லுவார். எதுவா இருந்தா 24 மணி நேரம், என்னன்னா 24 மணி நேரம் கழிச்சு எல்லாமே சொல்லுவார். அவர் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கா, அவா செட்டில் ஆகிறதுக்கா, இவா செட்டில் ஆகிறதுக்கா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. யமதர்மராஜன் செட்டில் ஆகிறதுக்கா, பகவான் ஒன்னும் புரிய மாட்டேன். 24 மணி நேரம் அன்னைக்கா தூக்கம் வராங்க, அன்னைக்கு நல்லா தூக்கம் வரும். உட்காந்துலயே தூங்குவோம், ஐசியூ வாசல் உட்காந்துலயே தூங்குவோம். அன்னைக்கா பசிக்காம இருக்கா, பசி ஒரு பக்கம் இருக்கு, அது பாட்டி தனியா ஓடும், எல்லாமே தனித்தனியா ஓடிண்டே இருக்கும் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப அந்த ஐசியூல யார் இருக்கா அவளோட, அவளுக்கே சுய போதம் இல்லாமல் எல்லாம் வாட்டி இப்படியே வச்சிருக்கா, கட்டையும் போலே கல்லும் போலே. அகம் ஸ்மராமி மத் பக்தம், என் பக்தனை நான் ஸ்மரிக்கிறேன். படுத்து கிடக்கணும், தாயே தந்தை என்றும் தாரமே கலைமக்கள் என்றும் நோயே பத்தொழிந்து படுத்துருக்கா. ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அப்ப யமதர்மராஜனுடைய ஆட்கள் வந்துட்டான், 3 பேர் வந்துட்டான். கூட்டு போகிறது பயந்து போய் நாராயணான்னு கத்தினான். அடி வயிற்றுலே எங்கேயோ வந்துடுது, அவ்வளவுதான். இருமிண்டு பயத்துல நடுங்கிண்டு மலம் மூத்திரம் எல்லாம் வெளில வந்துடுச்சு பயத்துல. ஏதாவது பிராணி மேல கூட வண்டி ஏத்தி சுட்டு போன முதல்ல மலம் மூத்திரம் தான் வெளில வரும், உடம்புல முதல்ல தான் வெளில வரும் மலம் மூத்திரம் வெள்ள தள்ள பயத்துல. நாராயணான் ஒரு கத்து கத்த கத்தின கத்தல் வைகுண்டத்தை எதிரொலிச்சு விடுத்தான். அப்ப நாராயணன் கேட்டுதானே இருக்கான், நாராயணா 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 நாராயணா. இப்ப கத்தர் வைகுண்டத்தில் கேட்கும், நம்ம எப்படாப்பா என்ன பேசுறோம்னு விட்டு கெடுந்துருக்கான். என்ன ஞாபகம், நீ பல பேர்ட்ட சொல்லுவேன், எல்லாம் இப்படிலாம் பேசிட்டா தெரியுமா, நான் வாயே திறக்கலன்னு. இங்க தரக்கவே முக்கியம் இல்லை, உள்ள நினைச்சிட்டு இருக்கோம்ல, அறிவு இருக்கா, என்னெல்லாம் கட்டி துளையரா, திரும்பி பேச முடியல. இந்த பாவி மனுஷனுக்கு சொன்னா திட்டுவாரு, சொன்னதுனால ஏன் வாய முடிந்து இருக்கேன்னு வாரு, உள்ளுக்குள்ள ஓடுது கட 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 கடன்னு பகவான் பாக்கிறான். அப்புறமா சண்டை போடுவான், அன்னைக்கு நீங்க பேசுறீங்களா, வாயை திறந்தேன் நான். நாராயண பாக்குறான், சத்தம் தான் வெளில வரல, வார்த்தை ஒன்றும் குறையல, புலம்பல் ஒன்றும் குறையல. கரெக்டா நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டி கேட்கறதும் ஒருத்தருக்கான். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருதி என்று நாராயணா சொல்லும்போது இவருக்கு வேற வேலை இல்லை. இப்ப பார்த்தா எத்தியான புதுசு புதுசா ஒண்ணு பகவதே வாசுதேவான் எப்படி சொன்னார், இன்னைக்கு அறிவி சொன்னார், இப்ப நாராயணா சொன்னார், சொல்லி வைப்போம், இதுல வேலை சொல்லலையே அப்படின்னு நினைப்பார் அப்படின்னா. அதுவும் அவனுக்கு தெரியும், எனக்கே தெரியும், அவருக்கு தெரியாதா, ஹரிக்கு எல்லாம் தெரியும். அப்ப நாராயணான கத்தின உடனே ஹரிக்கு தெரிஞ்சு கொடுத்தான் வைகுண்டத்திலேருந்து. ஓ என்ன கூப்பிடுறானே, உடனே ஜெயவச்சர் அனுப்புறாரு, போ 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 அனுப்பிட்டாராம். எதுக்குடானா, உன்னை காப்பாத்தன மரண படுக்கையில் இருக்கான், மரணம் கன்ஃபார்ம் ஆயிடுத்து, நரகம் கன்ஃபார்ம் ஆயிடுத்து, யமதூதர்கள் வந்தாச்சு. எந்த எல்லையில வந்து பகவான் பிடிக்கிறான் பாருங்க, அந்த எல்லையில கூட கூட நிக்க போறது நாராயண நாமம் மட்டும்தான். அதனாலதான் அப்போதைக்கு இப்போதே எல்லாரும் விட்டுட்டா, கை விட்டாச்சு. இவன் நாராயணான் கத்தினது பகவான நினைச்சு இல்ல, அவன் பிள்ளைய நினைச்சு. அந்த பிள்ளை அந்த கலத்துக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒன்னும் இரும்பில் நாராயணா 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 நாராயணன் சாப்பிட்டியா, கேட்க சாப்பிடாம விளையாட முடியுமா. அவர் குடிக்கிற கஞ்சி இருந்தா நாராயணன் ரொம்ப ஆசையா இருக்கு, நீ கொஞ்சம் குடிக்கணும். அது பாவம் என்னத்து குடிக்கும், சின்ன குழந்தை வயசு பிள்ளைய கூப்பிட்டு நாராயணா எனக்கு ஒரு நாள் ரொம்ப ஆசை, எதுவாக இருந்தாலும் முதல்ல உனக்கு தான் கொடுப்பேன், நான் கேப்ப கஞ்சி குடிக்கணும், நீயும் குடிக்கணும். அது ஏதோ அழகா காம்ப்ளான் பூஸ்ட் குடிச்சிருக்கு, அப்படியே கேப்ப கஞ்சி குடிக்கணும், ஓ தாத்தா பைத்தியம் நீயும் போயிட்டு இருக்கு. அது வேற ஆள் இல்ல அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த நாராயணனுக்கு பொறுக்கல, ஐயோ என்ன கூப்பிட்டுட்டானே, பொறுக்கலையா அவனுக்கு, பொறுக்கலையா சுவாமிக்கு. நம்மளெல்லாம் எத்தனை பேர் எத்தனை வாட்டி கூப்பிடுறோம் பிள்ளைகளை, கத்து முதல்ல கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம், அப்புறம் கடத்துல கத்துவோம், கூப்பிட்டீங்களா கதறி இருக்கும், இதுக்கு மேல கதறதுக்கு வாய்ப்பே இல்லை, விளையே இல்லை, கத்து ஏன் கத்தினா இங்க வந்துதானே இருக்கேன் அப்படின்னு. எப்படி கத்தினாலும் அன்போட ஆசையோட கூட்டியான வந்து நிக்கிற ஒருத்தன் நாராயணன். அதனாலதான் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமா சரணாகதம்னு திரௌபதி கத்தினோன்னு ஓடி வந்தான். அதனால எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் கூப்பிட்டாலும் வந்து நிக்க போறது விக்கல, நல்லா ஞாபகம் நிற்பான், அதான் சத்தியம், அதுதான் முக்கியம். இவ்வளவு நாள் வீணா போன வந்தானே, குடிய குடிச்சுண்டு கும்மாளம் அடிச்சுண்டு கொலை பண்ணிண்டு கொள்ளை அடிச்சுண்டு தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு ஒரு எதச்சாரி பின்னாடி ஓடி நம்மளாண்டா படட்டும். இந்த மாதிரி அவர்த்தம் வீணா போயிட்டான், படுத்த படுக்கல இருக்கான், நம்ம காதல படுறது போய் தொலைவிட்டு அப்புறம் போய் பாத்துக்கலாம் அப்படிதானே சொல்லுவோம். பண்ண பாவம் சும்மா விடுமா நம்ம சொல்லுவோம் இல்லையா, சொல்லவேன்னு யாரும் சொல்லவே முடியாது, நிச்சயமா எல்லாருமே சொல்லுவோம். இப்ப நாராயணன் சொல்லதானே, நாராயணன் சொல்லலையா, இப்ப புத்தி வந்துருக்கேன், இப்ப உனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு, டக்குன்னு ஓடி வந்துட்டாராம். அதான் தெய்வம், ஒருகால் நாமே வீணா போனாலும் நம்மள வீணா போக விட மாட்டான், இந்த கேரண்டி இருக்கு. பாவமே பண்ணியிருந்தாலும் சரி எப்படியாவது நம்ம மீட்டு விடலாம், இவனை கொண்டு நரகத்தில் தல் அப்படின்னு தெய்வம் சொல்றதே கிடையாது. நரகத்திற்கு போவாயின்னு தெய்வம் ஒருத்தனை பார்த்து சொல்றதில்லை, நரகத்துல போனவன கூட மீட்கிறதா. நாராயணான் கத்தினவன் யமதூதர்களை தடுத்து நிறுத்திட்டாளாம், விஷ்ணு தூதர்கள் நாராயணன் கத்திட்டா விட்டுடுங்கோன்னுட்டா. அவ சொன்ன நாராயணன் பிள்ளைய நினைச்சு சொல்லல, அவ சொன்னா எதுவா இருந்தாலும் இவன் பேர் தானே, நாராயணன் பேர் தானே, சந்தேகம் இல்லையே. நம்ம உடம்புக்கு ஒரு பேர் இருக்கு, பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்கேயோ வெளியூர் போறோம், நம்ம பேருக்கு யாரோ ஒருத்தர் யாரோ கூப்பிடுறான், உடனே பார்ப்போம், இல்ல உங்களை இல்ல, இல்ல என் பேர் அதுதான், என்ன கூப்பிட்டீங்க, நமக்கு அந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லை, நம்ம பேரை வேண்டப்பட்டவங்களே கூப்பிட மாட்டான், ஊரை விட்டு ஊர் யாரோ கூப்பிட போறாளா. அப்ப நமக்கு இந்த உடல் அழியக்கூடிய உடலுக்கு இது பெயர், நம்ம நாயா இருந்த போது ஜிம்மி ஜும்மி ஏதோ பேர் வச்சிருப்பேன், அவ்வளவுதான் ஒரு பேர், அந்த அந்த சரீரத்தோட அந்த பேர் முடிஞ்சு போச்சு. இப்ப சிங்கத்துக்கு எல்லாம் ஜூல் எல்லாம் பேர் வைக்கும், அதுக்கு அந்த பேர் தான் தெரிய போறது, அதுக்கெல்லாம் பேர் தெரியும், அது சிங்கம், அது அது சிங்கம்ன்ற வார்த்தை அதுக்கு தெரியாது, அது ஏதோ சிங்கம், நம்ம தான் சிங்கம், மாடு புலி மான் டைகர் லயன் அப்படி நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்காக தெரிய போறது ஐ எம் டைகர் சைனா போட போறது, ஐ எம் லயன் தி கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட் சொல்லவா போறது, ஒண்ணும் கிடைக்காது, நம்ம சொல்லிட்டு அலையிறோம், இது சிங்கம் காட்டின் ராதா அது சொல்லிட்டா அது பாட்டுக்கு அழைச்சிட்டு இருக்கு. ஆனா அது உடலுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், அப்ப அழியக்கூடிய உடலான நம்ம உடம்புக்கு ஒரு பேர் இருக்குன்னா அதுவே என்னுடைய பெயர்னு ஒரு அபிமானம் இருக்கு, என்னுடைய பெயர் அபிமானம் இருக்கு. சமயத்தை கிளாஸ் எல்லாம் ஒரே பெரிய நாலஞ்சு பேருக்கு இருக்கும், டீச்சர் கூட்டாரு அப்படிங்க, என் பேர் நான் நெட்ட பயலடா ஒன்னா, நீ குட்ட பயலா. சில ஊர்கள்லாம் போனா அந்த சுவாமி பேரே இருக்கும், திருப்பூர் முடி போனா திரும்புற பக்கம் எல்லாம் சுந்தர பரிபூர்ண நம்பி பேர் வச்சிருப்பான், திருவனந்தபுரம் போனா பத்மநாபன் பேரு, கோவில்லயே சில பேர் அந்த கோவில்ல பத்மநாபன் தெரியுமா கிட்ட ஒருத்தர் கேட்டா என்ன தெரியுமே அப்படின்னு, அவர் பாடி சொல்லாங்க சார், ஒரு நிமிஷம் நான் சொன்னேன் நீங்க எந்த பத்மநாபன சொல்லல, அவர்கிட்ட நீங்க எந்த பத்மநாபன் தெரியும் சொன்னேன், நான் சொன்ன பத்ம பகவான் பத்மநாபன் எனக்கு தெரியும் சொன்னேன், கடைசியில பார்த்தாங்க வேலை செய்யற பத்மநாபன் பத்தி வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க, அது ஒரு அத்தரவாச்சா அப்புறமா அவர் அந்த பத்மநாபன் தெரியும், அவன் தெரியல அப்படி இருக்க மாட்டாரு, நீங்க சொல்றது நெட்ட பத்மநாபன், நான் சொல்றது குட்ட பத்மநாபன், பத்மநாபனே 18 அடி அங்கே நெட்ட குட்ட குண்டு ஒல்லி சிவப்பு கருப்பு எல்லாம் வந்து. அப்ப அந்த பெயர் கூடியவருக்கு ஒரு அபிமானம் வந்துடுறது இல்லையா, அப்ப பகவான் நாராயணன் ஜென்ம ஜென்மாந்திரமா அவனுக்குதான் பெயர் நாராயணா கிருஷ்ணன், புதுசா கிளம்பின பெயர் இல்ல, ஃபேஷனா வந்த பெயர் இல்ல, பொறாமையினால வச்ச பெயர் இல்ல, அவனுடைய சுபாவமான பெயர் நாராயணன், நாரங்களை இருப்பிடமாக கொண்டவன் நாராயணன், நாரங்கள்னா ஜலம், பிரளய ஜலத்துல இவனை தவிர யாருமே இல்லை, அந்த பிரளய ஜலத்துல கராரவிந்தேன பதாரவிந்தம்னு வடபத்திர சாயியா ஆளிலே கண்ணனா படுத்தனால் நாரத்து மேல இருப்பிடமாக கொண்டு படுத்துட்டு இருக்கிறதுனால நாராயணன், வேற யாரையும் சொல்ல முடியாது, நாராயணான்ற நாமத்தை வேற யாராலும் சொல்ல முடியாது, அவனுக்குரிய பெயர் நாரங்களை இருப்பிடமாக கொண்டவன் அப்படின்னு. அப்ப ஜென்ம ஜென்மாந்திரமா பகவானுக்கு நாராயணன் பேர். அதனால அவன் பெயரைத்தான் சொன்னா அவனுடைய பாபம் போயிடுத்து, தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி சொன்னாலும் பகவன் நாம சங்கீர்த்தம் நல்லது பண்ணும். உங்களுக்கு சத்தையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்பிக்கையே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆசையே இல்லைனாலும் பரவாயில்ல. சரி ஏதோ சொல்லி வச்சிருக்க, டெய்லி வர ராமகிருஷ்ண ஹரி வாசேவரி நாராயணே சொல்லி வைப்போம். சும்மா கொத்தனும் சொல்லுவோம், நாராயண 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 நாராயண, சும்மாவா சொல்லக்கூட, நாராயண 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 நாராயண, இப்படியே சொல்லிட்டு இருந்தா ஒரு நாள் நாராயண என்னது கூப்பிட்டே இருக்கேன்னு வந்து நிற்பான். விட்டலா 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 அப்படின்னா ஒரு நாள் விட்டல் வந்து என்ன வேணும் சொல்லி வந்துட்டேன், நீங்கடா வந்தாங்க என் பேரு கூப்பிட்டே வந்தேன் அவ்வளவு, கோவிந்தா புண்டரி காக்ஷா ஓடி வந்தா இல்லையா, கோவிந்தான்னு ஓடி வந்துட்டானே கண்ணன், ஏடுதல்லவாடா வேங்கட்ரமணா, ஏடுகுள்ளவாடா வெங்கட்ரமணான்னா வேறதான் வருதா, கோவிந்தா தானே வருது, ஏடுகுள்ளவாடா வெங்கட்ரமணா, ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா நன்னாவே இல்லையா. சரியா திருப்பதி பெருமாளுக்கு கோவிந்தன் பேரே கிடையாது, தில்லை கோவிந்தராஜன் மூர்த்திய சுவாமி ராமானுஜர் மலையடிவாரத்துல பிரதிஷ்ட பண்ணார், கீழே இருக்கிற கோவிந்தராஜ் இருக்காரு பாருங்க, அதுக்கப்புறம் மேல இருக்கிற வெங்கட்ரமணன் தான் கீழே கோவிந்தனா இருக்குன்னு ஆரம்பிச்சது, கடைசியில திருப்பதி பெருமாள் கோவிந்தன் ஆகிருப்போம், கடைசியில கோவிந்தராஜன் மறந்து போயிடுச்சு, யாரா கோவிந்தான்னு சொல்லி ஒரு பக்தர் படுத்துட்டு இருக்காரு, ஒரு பக்தர் என்ன சுவாமி படுத்துட்டு இருக்காரு, அவருக்கு திருப்பதி பெருமாள் நினைச்சு கூப்பிடுறாம்பா, வெங்கட்ரமண கோவிந்தா. அப்ப பகவானுடைய பேர் எப்படி சொன்னாலும் அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, சந்தேகமே வேண்டாம். ராமானுஜா அப்படின்னா நம்ம ராமானுஜா தான் ஞாபகம் வரும், வேற யாரா ஞாபகம் வருமா, கட்டாயம் வராது இல்லையா, இந்து மதம் ஆகாதவா கூட ராமானுஜர் தியானம் பண்றா இல்லையா, அதானே சத்தியம். மதத்தில் ரொம்ப பிடிச்சது, மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜர், அது வரும்போதுதான் சந்தோஷப்படும், மதத்தில் புரட்சி செய்த மகான், எந்த மதம் ஆகாதோ அந்த மதத்துல புரட்சி செய்த ஒரு மகான பத்தி பேச முடியறது இல்லையா, அமதம் மகான் ஒத்துட்டா இல்லையா, ஆயிரம் வருஷம் கழிச்சு தாம் மகான் ப்ரூவ் பண்ணிட்டாரு நம்ம ராமானுஜர். இது யாரோ எங்களை மாதிரி யாராவது சொன்னா மகான் சொன்னா கூட வேற ஆளு இருந்தாலும் இதுதான் குழப்பம்தான், இந்து தர்மமே ஆகாத ஒருத்தருக்கு ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான், மதத்தில் புரட்சி செய்த ஒரு பெரியவர்னு போட வேண்டியதான, மதத்தில் புரட்சி செய்த மாமனிதர் தமிழ் தான் அடியே இருக்க அவள் தான் சம்ஸ்கிருதமே ஆகாதான், அதுவும் ராமானுஜன் போட வேண்டியதானே, ஏன் ராமானுஜர் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே ஒருத்தருக்கு திதிக்கிறது, இந்த வயசுல யாரு திதிக்கிறது, நிறைய அஜாமியும் பிரத்யட்சத்திலயும் இருக்கா, கலிகாலத்திலயும் இருக்கா, கன்ஃபார்மா எடுத்து இருக்கலாம். அப்ப சத்தியம் ராம சங்கீர்த்தனம் சத்தியம், சொல்ல முடியலையே வேண்டான்னு ஒதுக்க முடியலையே, வேண்டாம் ஒதுக்கி வைப்போ ஒதுக்கி வச்சிட வேண்டியதுதான், இதுதான் ஒண்ணும் இல்லை, நான் ஒதுக்கி வைக்க வேண்டியதுதான், முடியலையே அதுதான் சத்தியம். அதனால நாராயணான் கத்தினவன விஷ்ணுவர்கள் வந்தா இவனோட நரகலோகத்தை தடுத்து நிறுத்திட்டா, நரகலோகத்தை தடுத்து நிறுத்திட்டாவா கேட்டுட்டா, எப்படி இவாளுக்கு கிடையாது தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்றா இல்லையா, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இவன் பிள்ளைய நினைச்சு நாராயணா கத்தினா நீங்க எப்படி அவன அந்த நாராயணா சொன்னு கேட்டவுடனே நாராயண நாமம் வசத்தி அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் எல்லாத்தையும் சொல்லி சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா சோபம் ஹேலனமேவா வைகுண்ட நாம பிரகரணம் அசேஷா ககரம் விதுகு, சந்தேகமாகவோ பரிஹாசமாகவோ பாத்துக்காகவோ ஹேலனமாகவோ எப்படி சொன்னாலும் நல்லதுதான் பண்ணு, எல்லா பாவத்தையும் பொசுக்கும், ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது, பெரிய நம்பிக்கை கொடுக்கிற ஒரு ஸ்லோகம், அந்த நாமத்துக்குன்னு ஒரு பலம் இருக்கு. நம்ம குழந்தைக்கு சக்கரை கொடுக்குறோம் பிறந்த உடனே, அதுக்கு சக்கரைன்னு தெரியுமா, அதுக்கு பேர் தெரியுமா, அதோட உருவம் வெளுப்பா இருக்கும்னு தெரியுமா, அது கிலோ என்ன விலைன்னு தெரியுமா, அதை கொடுக்கறவா யாருன்னு தெரியுமா, நாக்குல ருச்சி தெரியாது. நான் ஒரு வீடியோ பார்த்த ஒரு சின்ன குழந்தைக்கு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டா ஜூஸ், ஒரு ஒரு குழந்தைய ஒரு ஆறு ஏழு மாச குழந்தைய அது வாயில வச்ச முதல்ல அப்படின்றது தெரியாது, அது புளிக்கும்னு தெரியாது. நான் வாயில வச்சா புளிக்கிறது தெரியாது. அது என்னமோ பண்றது, அப்படி பண்ண வருதோன்னு. அப்ப இதுவே பண்ண முடியும்னா நாராயணா ராமானுஜா கிருஷ்ணா விட்டலா பாண்டுரங்கா பண்டரிநாதா வசத்தி தான் நல்லதுதான் பண்ணும், நல்லதுதான் பண்ணும். சமயத்தை மொபைல் போன்ற ஒரு பேர் வச்சிருப்போம், நம்ம ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன், யாராவது ப்ளூடூத் அனுப்புவோம், மொபைல் பேர் சொல்லு. என் பேர் தான் மொபைல் பேர், உங்க பேரே இல்ல. அது மொபைல் பேர் வச்சது நீங்க தான். அது எனக்கே உனக்கு எழுதிட்டு போயிடும். அது அதுக்கு ஒரு மோட்சம் எப்படா ஆனா நம்ம கிட்ட விடுதலை ஆனதுதான். அதுக்கு அவர்கள் அதுக்கு ஏதோ நல்ல கதி வேணும் இல்லையா, அதுக்கு மோட்சம் கிடைக்கும். அப்பா ஆடா அப்பா ஆடா விட்டு சொல்ற இனிமே ஜென்மா முடிஞ்சு கீழே விழுந்து உடஞ்சு போயிடும். அப்ப அதோட சேர்த்து பேரும் போயிடும். அதே மாதிரிதான் இதுவும், இதோட சேர்ந்து பேரும் போயிடும். நான் நாராயணன் அப்படி இல்லையே, அன்று இருந்தார் இன்று இருக்கிறார் வரப்போகிறார் இல்லையே, இருக்கார் இருந்திருந்தார் இருக்க போகிறார், அதனாலே நாராயணா சத்தியம் சொல்ற. ஆமான்னு அப்ப நாராயணன் சத்தியம். அப்ப அந்த நாராயணா எல்லாத்தையும் பண்ணணும்னே அழகா கேட்டான் அஜாமிலன். இந்த விஷ்ணு தூதர்கள்ட்ட பேசணும்னு நினைச்சான், அதுக்குள்ள அவ கிளம்பி போயிட்டான். யமதூதர்களுக்கு சந்தேகம், நேர யமதர்மராஜாவிடத்த போய் கேட்கிறார்கள். யமதர்மராஜா சொல்றார், யார் நாமம் ஜபிக்கிறாளோ அவர்களுக்கு பிரபு நான் இல்லை, அவர்களுக்கு பிரபு அவர்கள் ஜபிக்கிற நாமத்திற்குரிய பகவான் தான். நாராயணனோ நாராயண தான் அவளுக்கு பிரபு. யார் நாமம் ஜபிக்கலையோ அவளுக்கு தான் நான் பிரபு, அவளுக்கு தான் நான் எஜமான, அவளை தான் நான் நரகலோகத்துல கஷ்டப்படுத்த முடியும். நல்ல காரியம் பண்ணீர்கள், உங்களுக்கு பெரிய பாக்கியம், விஷ்ணு தூதர்களுடைய தரிசனம் கிடைச்சதுன்னு யமதர்மராஜா சொன்னார். அசாமிலன் பார்த்தான், நாராயண நாம பலம் புரிஞ்சுடுத்து. நான் சும்மா என் புள்ள, அவனுக்கு என்ன தெரியுது, என் பிள்ளைய நினைச்சு நான் சொன்னேன், ஆனா நாராயணன் என்ன நினைச்சுதானே, நான் பெத்த பிள்ளை என்ன நினைக்கல, அது என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கல, அது நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு ஓடி வரல நிக்கல, இவன் கண்ணெதிர்க்க பார்த்தது. ஆனா இவன் நாராயணனை மனம் மறந்து ரொம்ப வருஷம் ஆயாச்சு, இவன் பிள்ளைக்குதான் நாராயண பேர் வச்சுட்டான். ஆனா அப்ப அப்போ அப்படி நாராயணன் அவன் கூப்பிடுறத கூட அழகா பகவான் என்ன கூப்பிடுறான்னு நினைச்சுட்டான் இல்லையா. எத்தனையோ குழந்தைகள்லாம் அப்பா அம்மா முதியோர் இல்லத்தை கொண்டு விட்டுருவா. நான் பாத்திருக்கேன் ஒரு தடவை ஒரு முதியோர் இல்லத்துக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அப்ப ஒரு வயசான அம்மாவை பார்த்தேன், அப்படியே ஒவ்வொரு ரூம்லயா போய் பேசிட்டு இருந்தேன். ஒரு அம்மா எனக்கு ஸ்வீட் கொடுத்தா, ஒரு வயசான அம்மா ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தா. இங்க நான் கேட்ட, என்ன விசேஷம், உங்க பிறந்தாங்க சாச்ச, என் பிள்ளையோட பிறந்தனாங்க, கழுதை கொண்டு விட்டுருக்கு, கழுதைதான் சொல்லணும், கழுதை கூட திட்டப்படாது, கழுதை நல்லது, பொடி சுமக்குவாது உபயோகமாகும், கருதி திட்டப்படாது, கொண்டு வந்து விட்டுருக்கான். ஆனா அந்த அம்மா இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சந்தோஷமா எனக்கு ஸ்வீட் கொடுத்தா. எனக்கு அந்த ஸ்வீட் கசந்தது சத்தியமா சொல்றேன், எவ்வளவு துக்கப்பட எனக்கு தெரியும். அப்ப அந்த அம்மாவுடைய வாஞ்ச வாட்சல் கொண்டு விட்டுருக்கான். என்ன வார்த்தை கொண்டு வேணா திட்டலாம், என்ன வார்த்தை கொண்டு வேணா திட்டலாம், என்ன வேணா சாபம் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. மத்த எந்த பாவம் பண்ணவன கூட மன்னிக்கலாம். அப்பா அம்மாவை கொண்டு முதியோர்களிடத்தை விடுறானா, அவளை மன்னிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு நாராயணன் கூட வரவே மாட்டான், வரவே வேண்டிய அவசியமே கிடையாது. வந்தாலும் நாங்கெல்லாம் போகாதே முடிச்சுக்குவோம், நாராயணன் அவசியம் இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நன்றி கடனா இருக்க முடியும்னா உலகத்தை அவனை நம்பவே கூடாது, கொண்டாட்டி கூட நம்பப்படாது. சத்தியமா சொல்றேன், தன்னை தூக்கி வளர்த்து இவ்வளவு தூரம் பண்ண அப்பா அம்மாவுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அதோட அவன் சங்காரத்தை முடிச்சு ஓரம் கட்டி போயிட்டே இருக்கான். உலகத்துல அப்பா அம்மாவுக்கு நன்றிக்கிற இல்லையா, உலகத்தை வேற எதுக்கு யாருக்கு நன்றியோட இருப்பான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. உலகத்தை நம்ம ஆரம்பத்தே கடைசி வரைக்கும் நன்றி கடன் பட்ட தாய்க்கும் தகப்பனுக்கும் தான், ராமானுஜரா இருக்கட்டும் சங்கரர், அதனால சங்கரர் வந்தார், கிளம்பி போறார் சங்கரர், உலகத்துக்காக கிளம்பி போனார். அம்மா கேட்கிறா, குழந்தை இப்பெல்லாம் அவரோட கடைசி நேரத்தை நிக்கணும்டா, கட்டாயம் நிப்பேம்மா. அம்மா அப்படி இழுத்துட்டு இருக்கா, சங்கரானுடா வந்து நிக்கிறார். அம்மா அந்துத்தியாடா சங்கரா, அம்மா கடன் பட்டிருக்கேம்மா, அன்னைக்கு நீ அனுப்பலன்னா இன்னைக்கு பாரத தேசம், அன்னைக்கு அந்த ஆரியாம்பாள் அனுப்பலன்னா இன்னைக்கு நாங்கெல்லாம் உட்காந்து பாகவதம் பேசிட்டு இருக்க மாட்டோம், நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாட்டேன். சரியா, ஆரியாம்பாளுக்கு சங்கர நம்ம அத்தனை பேருமே கடன் பட்டிருக்கோம். சங்கரனுடைய அம்மா, ராமானுஜருடைய அம்மா, விவேகானந்தருடைய அம்மா, சைத்தன்ய மகாபிரபு அம்மா, இத்தனை பேருக்கும் நம்ம அத்தனை பேருமே கடன் பட்டிருக்கோம். குருஜி அம்மா இல்லாட்டி யாரு எங்க அழகா வந்து நின்றுட்டார். அம்மா கிட்ட கேட்கிறார், அம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லு, எங்க போன ஆசைப்படுறாங்க தெரியலையடா, அந்த சில பேர் வைகுந்தம் நல்லா இருக்கும்டா, சில பேர் கைலாசம் நல்லா இருக்கும், எனக்கு புரியலையடா இதோ பாருமா அப்படின்ட்டார். அங்கேருந்து கைலாசத்தெல்லாம் அப்படி பார்த்தா நல்லா இருக்குடா குழந்தை, அவர் வைகுந்தத்தை காட்டினார், குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு அங்க போறேன்டா. சரிம்மா அம்மா வைகுந்தத்துக்கு அனுப்பி வச்ச ஒரு குழந்தை கடன் எல்லாத்தையும் விட்ட சங்கரருக்கு அம்மாவுக்கு பட்ட கடனை விட முடியல. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுங்க, அம்மாவுக்கு பட்ட கடனை சங்கர் எல்லாத்தையும் விடு, ஜெகத் நித்யான்னு சொன்ன சங்கரனால அம்மாவுக்கு பட்ட கடன் விட முடியல வந்து நின்னா அப்படின்னா வேற என்ன சொல்ல முடியும். ஒஃபத்தி பெரிய பாக்யம் அது, கோடி ஜென்ம சுகிருத்தம் அஜாமன் புரிஞ்சுடுத்தோம், அதுவும் சாஸ்வதம் இல்லை, யாரும் வந்து நிக்கலையே. எல்லாத்தையும் விட்டா நேர ரிஷிகேஷ் ஹரித்வாரம் போனா கங்கை கரை திரும்பி உட்கார் நாராயண 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 நாராயண. அவன் ஜெபிச்சான் எப்படின்னா, அந்த விஷ்ணு தூதர்கள் வந்தால் இல்லையா, அவ பேசினதை நினைச்சு நினைச்சு அவளை நினைச்சுட்டே நாராயணன் நினைச்சான். பிரத்யக்ஷமா அதே விஷயத்தில் திருப்பி வந்தார்கள். அவன் பார்த்தான், நீங்க தானே இன்னைக்கு வந்து நீங்க தானே நாராயண மகிழ்ச்சி வச்சுனா, ஆமா நீங்க தானே யமதூதர்கள் எங்களை காப்பாத்துறேன், ஆமா இப்ப என்ன நாராயண வைகுண்டர் கைஷ்ணவர் சொன்னார்ப்பா. என்னையா 88 வயசு வீணா போன என்னையா கிளா ஆயாச்சு, இருக்கிற திம்பல நாராயணா சொல்லிட்டு இருக்க அழகா, ஐயோ அன்னைக்கு என்ன காப்பாற்றுறதே நாராயணா சொன்னேன், அன்னைக்கு காப்பாற்றினாரு அதுக்குதான் நாராயணா சொன்னேன், அதுக்கு இவ்வளவு பெரிய கிருப்பையா என்னையா வைகுண்டத்துக்கா அழறார் அஜாமிரன். அது வரைக்கும் அழறான், இப்ப அழறார். என்னையா என்னையா வீணா போனவன், என் தர்மத்தை விட்டு விலகினவன், கல்லு குடிச்சவன், வீணா போனவன், கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவன், குடும்ப மனைவியை விட்டவன், குழந்தைகளை விட்டவன், பெத்த அப்பா அம்மாவை விட்டவன், வாசனா எல்லாம் மாறிடுப்பார். நீ நாராயண ஜெபிச்சா அவளுக்கும் நல்ல கதி எல்லாம் கிடைச்சிடுச்சு. அவருக்கு மனசே வரல, புஷ்பக விமானத்துல ஏறி வைகுண்டம் போகிறதுக்கு மனசே வரல. வாசனா தைரியமா வா அப்படின்னு அழிச்சுட்டு போனா வைகுண்ட லோகம் ரொம்ப இருக்கு, அம்மாவோட வர்ணிக்கிற வைகுண்ட லோகம் போற வழி அர்ச்சிராதி மார்க்கம்னு அப்படியே போறா. வைகுண்டத்துக்கு போற வழியில எல்லா தேவர்கள்லாம் அப்படியே சைல நின்று கைகூப்பி தலை சாய்க்கிறான். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம், சிவபெருமான், பிரம்மதேவர் எல்லாரும் போற பயில ரெண்டு பக்கம் சைல விவிஐபி எல்லாம் போனா நின்று கை கூப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி கை கூப்பிடறான். நஜாமிரன் நேர மேல போயாச்சு வைகுண்ட வாசல், அப்படி சம்மனு பெரிய விரஜா நதி தாமிரபரணி மாதிரி இறங்கி குளிக்க சொன்னான். இறங்கி குளிச்சு அப்படி வெள்ள வந்தார். கமானவான்னு ஒரு தேவன் நிக்கிறார், கை கூப்பி நீங்க இந்த வழியா போகணும், நீங்க போக வேண்டிய வைகுண்டத்துக்குள் நுழைய வேண்டிய வழி இதுதான். படியின் அந்த வாசல்ல ஜெயவதியா நிக்கிறான், படியின் ஒரு கதவை திறக்கிறான், திறந்தா உள்ளுக்குள்ள நிறைய பேர் நிக்கிறான். எல்லாரும் எட்டி எட்டி பார்த்துட்டு அவ்வளவு பெரிய ஒரு வைகுண்டத்துக்கு வரா அப்படி கை கூப்பி எட்டி 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 பார்த்துட்டு இருக்கா. அங்க வாசல்ல சங்கு சக்கரம் கதாபத்மம் எல்லாம் வச்சுண்டு கைய கூப்பிண்டு நாராயணனே நிக்கிறான். பக்கத்துல ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, இந்த அஜாமிலனுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய பாகவதர்கள், வைகுண்ட தடைஞ்ச பாகவதர்கள் இதெல்லாம் நீங்க வைகுண்டத்தை நுழையும் பொழுது பார்ப்பேன். அப்படியே ஒரு பகவான் நிக்கிறான், அஜாமிலா வா அப்படின்னு பகவான் கைகூப்பி அவ்வாறு எனக்கு அழறா. எனக்கெல்லாம் இவ்வளவு மரியாதையா பகவான் சொன்ன, என்ன அழகா நாராயண நாமன் ஜபிச்சா, அந்த சமயத்தை உனக்கு நாராயண வந்துடுத்தேப்பா. அவர் சொல்றார், நீதானே இப்ப சொல்ல வச்சாய், நான் சொல்ல வச்சாலும் நீ சொன்னியேடா. ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் கொண்டாடுறான், பகவான் நாராயண ஆலிங்கனம் பண்ணிக்கிறான், பூர்ண கும்ப மரியாதையை கொடுத்து நம்ம வாய்க்குல முதல் மரியாதை எங்கெல்லாமோ தேடுறோம், வைகுண்டத்துல கிடைக்கும் பாருங்க முதல் மரியாதை, அப்பா தெரியும் அவ்வளவுதான். ஏன் நம்ம ஜியர் முன்னாடி போய் நில்லுங்க, வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு, இதை விட வேற யார் வேணும். ஆச்சாரிய புருஷால போய் பார்த்தா, வா 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 எப்படிமா இருக்க, சௌக்கியமா நல்லா இருக்கியா, நம்மள மதிச்சு நன்னா இருக்கியா, கவலைப்படாத பகவான் இருக்கான், நம்மள சுகம் தெரிஞ்சு துக்கம் தெரிஞ்சு மனசு தெரிஞ்சு வாழ்க்கை தெரிஞ்சு குடும்பம் தெரிஞ்சு ஒன்னும் கவலைப்படாத பகவான் இருக்கான், நமக்காக ஒரு வார்த்தை சொல்றான்னா இதை விட முதல் மரியாதை வேற யார் கொடுத்துட முடியும்? அது எல்லா மரியாதையும் வேஷம், வேஷம். இது ஒண்ணுதான் ஆத்மார்த்தமான மரியாதை. அது கூட போயிருங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தவன நேரம் முதல்ல ஜிஎஸ் சுவாமி தான் செய்யணும். நம்ஜியர் காத்துட்டு இருக்கார், ரெண்டு மணிக்கு வந்தா காத்துட்டு இருக்கார் சுவாமி, என்ன அவசியம் இருக்கு? எனக்கு அப்படியே கூலி குறுகிட்டு கூலி குறுக்கவே நின்று அவ்வளவு கிளம்ப போயிட்டு பிரதான சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. இதுதான் இதை விட வேற யாராவது அன்பை தாண்டி ஒரு மரியாதை உண்டா சொல்லுங்க உலகத்துல? ஒரு சின்ன குழந்தை நமக்கு என்ன பெரிய மரியாதை கொடுத்துரு, நம்மளை பார்த்து சிரிச்சு சிரிச்சு விட்டா அதுவே மரியாதை தானே? ஒரு சின்ன குழந்தை பார்த்து சிரிச்சு எடுத்து தாத்தா மாமா அப்பா அம்மா அது என்ன பெருசா மரியாதை பண்ணிடுச்சு? நம்ம மேல கால் வச்சு நம்ம மேல உட்காடுறது, ஆனா அந்த அன்புதானே மரியாதை. அங்க மேல ஏழு கோச்சுக்கோ கோச்சுக்கணும். நீ பிஞ்சு குழந்தை கையில வச்சு சிரிச்சு என்ன நெஞ்சில உதைக்கிறது, அவமரியாதை காலையா வைக்கிறோம், ஐயோ உதைக்கிறது என்ன இருக்கு? அந்த அன்புதானே மரியாதை. அந்த அன்பு வைகுண்டத்துல நாராயண இருக்கி ஆளுங்க நான் பண்ணிண்டா. எல்லாரும் ஜெய் போலோ அஜாமில பாகவதற்கு ஜெய் அப்படின்னு வைகுண்டம் போகும்போது ஒருத்தர் உட்கார்ந்து எழுதுண்டே இருப்பார், அவர் தான் அஜாமிலன். இன்னி வரைக்கும் எழுதுண்டே இருக்கார். அன்னைக்கு நாராயணா சொல்ல வச்சுட்டா புள்ள கூட திரும்பி பார்க்கல, கொண்டாட்டி கூட என்ன வேணும் கேட்கல, ஆனா நாராயண் அங்கேயே ஆள் அனுப்பிட்டார், வைகுண்டத்தே வந்துட்டார், எழுதுண்டே இருப்பார். ஏன்டான அந்த கிருப்பை, அந்த கிருப்பை நமக்கும் உண்டு. அவர் அப்ப நாராயண சொன்ன இன்னைக்கு சொல்லிட்டோம், நாராயண ஞாபகம் வச்சுப்பார். அப்படி இல்லைன்னா அஜாமி சொல்லுவாங்க, நீங்க என் கதையெல்லாம் கேட்டிருக்கா சரியா, அதனால நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நாராயணா வேணா 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 நமக்காக ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. நீங்க பாகவத்தை யாருடைய சரித்திரங்கள்லாம் கேட்கிறீங்களோ அவ சரித்திரத்தை சொல்லும்போது வைகுண்டத்தை பெருமாள் வெட்டி பார்ப்பாரு. நம்மள பார்த்துட்டு இருக்கும்போது யார் சம்பந்தப்பட்டவாளோ இப்படி கண்ணால பார்த்தாலும் தெரியாது, இப்படி வேற பார்த்தா தெரியும், மேகத்தை மலர்தான் தெரியும், கண்ணால பார்த்தா தெரியும், துக்காராம் மாதிரி பார்த்தா பாண்டவன் வர்றது தெரியும், பட்டத்திரி மாதிரி பார்த்தா குருவாயிருப்பன் வர்றது தெரியும், ராமானுஜர் மாதிரி பார்த்தா இதுவோ பரமபதத்து எல்லை இதுவேதான்னு தெரியும், சந்தேகமே இல்லை. அந்த பார்வை துருவனை பத்தி சொல்லவனா பகவான் துருவனை பிடிச்சிருந்த துருவா அவங்க கதை சொல்லவா, பகவான் துருவனும் சேர்ந்து நம்மளை பார்ப்பா. இன்னைக்கு அஜாமந்தன் நாராயண் நம்மளை பார்த்திருக்கான், ஜடபரதன் நாராயண் நம்மளை பார்த்திருக்கான், ரகுவனன் நாராயண் நம்மளை பார்த்திருக்கான். இப்ப நமக்கு அட்வான்டேஜ் கூட ராமானுஜரும் சேர்ந்து பார்ப்பா, நமக்கு முன்னாடி இந்த அத்தனை ஆச்சாரிய புருஷாலும் சேர்ந்து பார்ப்பா, சங்கரர் மத்வாச்சாரியா சைத்தன்ய மகாபிரபு ராகவேந்திரர் விவேகானந்தர் வல்லா, அதான் கலியுகத்த வசதி, இத்தனை பேர் சேர்ந்து நம்மளை பார்ப்பா. அப்ப இத்தனை பேர் நம்மளை நீங்க பார்த்திருக்கா, அப்ப ஆனந்தமா இருந்தோம், நிம்மதியா இருந்தோம், நிச்சயமா பகவான் நல்வழிப்படுத்துவான். நான் எப்படி கிருஷ்ணன் பிறந்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது நாராயணன் சங்கல்பம். அதனால ஒரு ஆறு ஸ்கந்தம் முடிஞ்சிருக்கு, இன்னும் நரசிம்மாவதாரம் எல்லாம் இருக்கு. நாராயணா அகில குரு பகவான் நமஸ்தேரு கஜேந்திராவிடா இருக்கா, ஆனா நாளைக்கு நிச்சயமா கண்ணன் பிறப்பான், சந்தேகமே. நாலுலேருந்து பிருந்தாவனம் தான் கோகுலம், நாலுலேருந்து கேரண்டி, இதுக்கு மேல தாங்காது எனக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம், ஆனா ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் நாமத்து மேல ருச்சி அதிகம் பண்ணக்கூடிய சரித்திரங்கள். எத்தனையோ தடவை அஜாமல விஷயம் சொல்லியிருக்கோம், ஆனா அவர் வைகுண்டத்துல போய் அவர் அனுபவிச்ச விஷயம் இன்னைக்குதான் முதல் தடவையா என் வாழ்க்கை சொல்றேன், அதுவும் விட்டல் குடியிலதான் முதல் தடவையா சொல்றேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன், அஜாமிலன் மோட்சம் அடைஞ்சா. ஆனா அஜாமிலன் மோட்சத்துக்கு போன அந்த அனுபவம், அஜமாவே நம்மளும் கூட மோட்சம் போன மாதிரி இருந்தது இல்லையா, அது புதுசு. ஒவ்வொரு தடவையும் பாகவதம் எனக்கு புதுசுதான், விஷயங்கள் தெரியும், ஆனா ஒவ்வொரு தடவையும் சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள் புதுசா தான். அதனால பகவான் பிரத்யட்சமா ஆனந்தமா இதை அனுபவிக்கிறான், நம்மளும் அனுபவிச்சுருக்கோம். மீதி விஷயம் நாளைக்கு, நாளைக்கு அது பாருங்க, நாளைக்கு 9 செய்வ அன்னைக்குதான் கண்ணன் பிறக்கணும்னு அவன் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கான். நான் என்னெல்லாமோ பிளான் பண்ண, 9 செய்வ நாளைக்கு ராத்திரி கண்ணன் பிறக்கா முடிச்சுதானே இருக்கணும், கரெக்டா நாளைக்கு முடிச்சு வைக்கிறதுக்காகவே பையன் நாளைக்கு பிறக்கிறான். இதுதான் சுக்கம், இதுதான் இதுதான் நம்ம பிளான். நான் பிளான் பண்ணவே இல்லை, நான் சொல்லி இன்னைக்கு வந்துருவா இன்னைக்கு வந்துருவா, அவனே பார்த்தா வைக்கா இந்த குழந்தைகள் எல்லாம் 9 செய்ய முடிக்க வைக்கணும், கிருஷ்ணையில கடற அதிக தூக்கம் வராது, அப்படி ஒரு அப்படி ஜாலியா இருக்கும். நாளைக்கு அந்த சுகம் வேணும், அதுக்காகவே நாளைக்கு கண்ணன் கிருஷ்ண ஜனனம், ராதே கிருஷ்ண
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ண ராதே.
ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானா திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்தங்கிருதி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி பெருமாளுக்கு. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ஜெய் போலோ பண்டரிநாத் மகராஜ் கீ. பாண்டங்க சொன்ன முகம் பிரசன்னமாயிடுது இல்ல. ஜெய் போலோ ஸ்ரீருக்குமாயி தேவி கீ. ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத மகாபுராணு கீ. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாளைக்கு ராத்திரி ஆழ்வார்ல 9 சேவை. எப்படி உபன்யாசம் முடிச்சுட்டு தான் நானும் போக போறேன். அவாவா வண்டி ஏற்பாடு பண்ணி அப்படியே நிறைய பேர் சேர்ந்து ஒரு பஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணி கட்டாயம் வாங்க. ஜீரோட நின்று சேவிச்சா ரொம்ப அழகா நிதானமா நன்னா சேவிக்கலாம். நாளைக்கு காத்தால நம்ம வைகுண்டபதி கல்யாணம், திருக்கல்யாணம். நாளைக்குள்ள பிஜி தான் நீங்க. காத்தாலும் அங்கே போனால் வைகுண்டபதி சாப்பாடுலாம் கொடுத்துருவா. மத்தியானம் போய் ரெஸ்ட் எடுக்கணும். சாயங்காலம் இங்கே வரணும். சச்சங்க கேட்கணும். ஆனால் டப்பாவை கொண்டு வந்துருவோம். இங்கே அப்படியே கிளம்பி ஆழ்வாரத்தினுக்கு போகணும். ஆழ்வாரை பார்க்கணும். கிருஷ்ணச்சரணம். இப்படி பிஸி 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 கரவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து போகும்போது சாப்பாடு கண்டு வந்து சாப்பிட்டு கலத்துல கூட நீங்கள் சாப்பிட்டு வரவாங்க. தப்பே இல்லை. ஆனந்தமா நாளன்னைக்கு இன்னொரு பெரிய பாக்கியம். திருப்பதியிலேருந்து ஏழுகுண்டல வாடா வெங்கடரமணா கோவிந்தா 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 சொல்லி சொல்லி திருப்பதியிலேருந்து பெரிய ஜியரோ சின்ன ஜியரோ ரெண்டு ஜியர் உண்டு. ஒரு ஜியர் வந்து தென்காசியில் ஏதோ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரார். வரவர் தூத்துக்குடி ஏர்போர்ட் வழியாக தான் போறார். தூத்துக்குடி ஏர்போர்ட்ல தான் இறங்குறார். அதனால இந்து மந்திர நகரம் விட்டல் குடின்னு கன்ஃபார்ம் ஆகிறது. சரியா? அப்படி வர அந்த ஜியர் நம்முடைய அந்த கதிர்வேல் நகர்ல இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணா கோவிலுக்கும் வராம். இன்னைக்குதான் அந்த கோவிலுடைய இவர் வந்து சொன்னார். அப்ப அந்த ஜியரும் மாத்தி மாத்தி வரும். நம்ம பிஸியா வச்சுட்டே இருக்க புரியவாங்களா. நாளைக்கு சாயங்காலம் 4 ஃபிளைட்ல வர. சோ 4:30 இங்க இந்த கதிர்வேல் நகர் ராதாகிருஷ்ணன் கோவிலுக்கு ஜியர் வரா. சரியா? பெரியவாள்லாம் தேடிட்டு தேடிட்டு வரா பார்த்தா இதெல்லாமே ப்ரூஃப். இது இந்து மந்திர நகரம் மாயின் இருக்கு. இங்க ராமானுஜருடைய அனுகிரகம் இருக்கு. விட்டலன் பிரத்யட்சமா இருக்கான்றதுக்கு இதெல்லாம் சரியா. அப்படி ஒவ்வொன்னா நிறைய ராதே கிருஷ்ணன்.